என்று சொல்லவில்லை. அந்த பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் என்ற அந்த வார்த்தையோ நாம் பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். சகோதர சொன்னமாக நாம் பார்க்கிற பாடத்துடைய தலைப்பு என்னன்னா, முதலாம் உலகம் தலைப்புல பார்க்கப்படும் மூன்று உலகங்கள். அந்த சப்ஜெக்டோட பேரு மூன்று உலகங்கள். அதுல இன்னைக்கு பார்க்கறது முதலாம் உலகம். அந்த மாதிரி பைபிள கேள்விப்பட்டீங்களா, மூன்று உலகங்கள் இருக்கிறாமல்ல, மூணாம் வானம்ல கேள்விப்பட்டேன், மூணாம் வானம் எடுத்துக்கொள்ளப்பட்டதா கேள்விப்பட்டது, மூன்று உலகம் கேள்விப்பட்டீங்களா, கேள்விப்பட்டது இல்லீங்களா. சரி, அப்ப பாருங்க, இந்த பைபிள் கேட்கும்போது தலை கேட்கும்போது புதுசா இருக்கு நம்ம, இப்படி எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா அப்படின்னு நினைக்க சொல்றோம். மூன்று உலகம் இருக்குது. ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசி.
அப்பொழுது இருக்கிற உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதால அறியாமல் இருக்கிறார்கள்.
பாருங்களா, ஒரு உலகம் தண்ணியில அழிஞ்சு இருக்குது, ஜல பிரளயத்தில் அழிக்கப்பட்டிருக்குது. அது எந்த உலகம் இருக்குது? நோவா காலத்துல. நோவா காலத்துல ஒரு உலகம் தண்ணியில் அழிஞ்சிருக்கு. அப்ப ஒரு உலகம் அழிக்கப்பட்டது, முதல் உலகம். அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த உலகம். ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் அந்த இருந்த உலகம் அழிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. இப்ப நாம இருக்கிறதுல இப்ப எந்த உலகம்னா இரண்டாவது உலகம். நோவாவுடைய பேலையில நோவாவுடைய தண்ணி வத்ததுக்கு அப்புறம் பேலையை வந்து இறங்குச்சு இல்லைங்களா. அப்ப நோவாவுடைய குடும்பம் வெளியில வராங்க, அதுல இருந்து எட்டு பேர். அவங்கள இருந்து பழகி பெறுறத நம்பலாம். ரெண்டாம் உலகம் இப்ப நாம இருக்கிறது இரண்டாம் உலகம். இரண்டாம் உலகத்தை பத்தி சொல்லும் போது அதுல ஏழாம் வசனம் வாசி. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினால அக்னிக்கரையாக வைக்கப்பட்டு
தேவ பக்தி இல்லாதவர்கள்
பாருங்க, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம இருக்கிற வானம் பூமி நெருப்புக்கரையா வைக்க அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு சகோதரர் சொல்ற. இது இல்லாத மூன்றாவது ஒரு உலகம் இருக்குது. அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா பதிமூன்றாவது வருஷம்.
அவருடைய
அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி, தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி உண்டாகன்னு காத்துவோம். இப்ப நாம இருக்கிற பூமியில நீதி வாசமா இருக்கா, என்ன வாசமா இருக்குங்க? அநீதி, அநீதி வாசமா இருக்கு. நீதி தான் முன்னாடி ஆ வந்துருச்சு இல்லீங்களா. அநீதி வாசமா இருக்கு. நாம இருக்கிற பூமியில அநீதி வாசமா இருக்குது இல்லீங்களா. அப்படி இருக்கும்போது அன்பான சோரசர், நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி. அப்ப மூன்று உலகம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப முதல் உலகம் தண்ணீர் அழிக்கப்பட்டிருக்கு, ரெண்டாம் உலகம் நாம் இருக்கிற உலகம், மூன்றாவது உலகம் நீதி நீதி வாசம் செய்யற புதிய வானம் புதிய பூமி, அது மூன்றாவது உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சகோதரர். அப்ப மூன்று உலகத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த மூன்று உலகத்துல வந்து மூன்றாவது உலகம் எப்படி இருக்கின்றது அப்போது பவுலுக்கு தரிசனத்தில் காட்டப்பட்டது. பவுல் வந்து ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்னு நாலு வசனம் வாசம், ஒன்றாம் வசனம் நாலாம் வசனம். நாளுக்கு
அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார்.
அவன் சரீரத்தில் இருந்தான சரீரத்துக்கு புறமே தான் அறியேன் தேவன் அறிவார். நாலாம் வசனமா
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்.
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவேன், அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி மூன்றாம் வானருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு வசனம் படிக்கும் போது நம்ம கற்பனையில் எப்படி வருதுன்னா, மூன்றாம் வானன்றது வந்து முதல் வானம், பறவை பறக்கிற வானம், ஏரோப்ளைன் எல்லாம் போறது முதல் வானம், இரண்டாம் வானம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் பரலோகம் மூன்றாம் வானம் அப்படிதான் கற்பனை வந்தது. அப்ப ஒண்ணு பவுல் ஒரு மனுஷன் வந்து அப்படியே சரீரத்துனால சரீரத்து புறம்பு தான் தெரியல, அப்படியே மேல போயிட்டு பரலோகத்தை பார்த்துட்டு அப்படியே பூமிக்கு வந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் நீங்க நிறைய ஊழியக்காரன் எப்படி பிரசங்கம் பண்ணாங்கன்னா, அவரு போயிருக்கப்போ நாயா போக முடியாதா அப்படின்னு சொல்லி இவரும் போறாங்க, நினைச்சதெல்லாம் போறாங்க. நான் வந்து ட்ரெயின்ல தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்குள்ள இருந்து ஆத்மா வெளியே வந்துச்சு, அப்படியே மேல போச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு நான் ஜாக்கிங் போயிட்டு இருந்தேன், அப்படியே ஓடிட்டேன் மேல. ஜாக்கிங் போய் எங்க போனது தெரியல. நான் அது இதே வசந்த சொல்றாரு, சரீரத்தில் இருந்தேன்னா சரீரத்துக்கு புறக்கணும் தான் அறியனுங்கிறாரு. தவறு சொல்ல பாருங்க, அது அப்படியே இந்த வசனம் இருக்கிறதுனால யாராலுக்கு போயிட்டு வராங்க பரலோகம். ஒரு ஊர்ல கூட போஸ்ட் ஒட்டும் போது ஒருத்தர் வந்து கேட்கிறார், நான் யார் தெரியுமா, பதினாலு முறை பரலோகம் போயிட்டு வந்தேங்கிறாரு. சகோதரர்ல இது மாதிரி ஆனந்த் நினைச்சா பல்லவம் போறான். பல்லவம் போயிட்டு சும்மா எல்லாம் வரது இல்லைங்க. ஆனந்தவே எதுவரைய வராங்க, நரகத்தை விசிட் பண்றாங்க. நரகத்தை பார்த்து அங்க இருக்கிற கொடுமை எல்லாம் சொல்றது நம்ம பார்க்கறோம். காரணம் இந்த ஒரு வசனம் தான், இந்த வசனத்தை சொல்றாங்க. சகோதர சகோதரியில இது எதை குறிக்குதுன்னா, வானம் அப்படின்னா அடையாள பாஷையில கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி. வானங்கள் அப்படின்னா முதலாவது உலகத்தில் கண்ணுக்குரிய ஆவிக்குரிய அரசாட்சி, இரண்டாம் வானத்தில் கண்ணுக்கு தெரிய ஆவிக்குரிய அரசாட்சி, மூன்றாம் வானத்தில் கண்ணுக்கு தெரிய ஆவிக்குரிய அரசாட்சி. இது யார் அரசாட்சி பண்ணாங்க? முதல் உலகம் இரண்டாம் உலகம் தூதல் கீழ்பட்டுருச்சு, வர இருக்கிற மூன்றாம் உலகம் இயேசு கீழ்பட்டு கர்த்தருடைய ராஜ்யம் ஆயுட அரசாட்சி. இந்த ஆயுட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும்போது அந்த உலகம் எப்படி இருக்கும்ன்றத அப்போ பவுலுக்கு தரிசனத்தில் காமிச்சார். தேவை விஷயம் நேரில் பார்க்கறாங்க, பார்த்திருக்கிறார். அதான் நம்ம சரீரத்துல சரீரத்து புறமே என்ன நடிச்சு எனக்கு தெரியல. அங்க மனுஷர் பேச சுத்தமான பாஷை பேசலாம் பாத்துங்கிறார். அப்படின்னா சத்தியம் பேசுறாங்க, அந்த அந்த உலகத்தை எங்க பார்த்து சத்தியமே பேசுறாங்க. அதை பாக்குறாரு, இங்க இந்த உலகத்துல யாரும் சத்தியம் பேசறது இல்லை, ஆனா அங்க எல்லாருமே சத்தியம் தான் பேசுறாங்க இல்லைங்களா. அது மாதிரி பவுல் சொல்றாரு. அவர் பாருங்க அதுல கூட பாருங்க, தன்னை பத்தி சொல்றாரு, யாரையும் சொல்றாம சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவே, யாரோ ஒருத்தர் இருந்தாரா அவர் மூன்றாம் அவனருக்கு எடுத்துக்கொள்ளப்பட, தன்னை பத்தி தான் சொல்றாரு. அதுல என்னன்னா தேவ மனுஷனுடைய குவாலிட்டி, அதெல்லாம் தேவ மனுஷன் வந்து தன்னை பெருசா பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா தேவன் தான் பெரிய லெவல்ல இருக்கிற மொழிய, நாம வந்து ஊழியக்காரங்க வேலைக்காரங்க அப்படிதான் நினைப்பாங்க. தன்னை கீழ்ப்படுத்தி தான் பேசுவாங்க. இயேசுவே பூமியில இருந்தப்ப எப்படி தன்னை உயர்த்திட்டாரா, உயர்த்தி கீழ் நோக்கி தான் வந்தார், தாழ்மைப்பட்டு தான் வந்தார் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அன்பா சோர சொல்லு, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவேன், அவர் மூன்றாம் வானனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன்னா இந்த வர இருக்கிற மூன்றாம் உலகத்தினுடைய காட்சியை காமிச்சாங்க. அவர் காலம் அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லி சீசு கூட இயேசுட்ட போய் எங்க ஜபம் பண்ண கத்துக்கணும்னு சொல்லும் போது அவர் இதை சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொன்னார். இந்த மூன்றாம் உலகம் என்னன்னா இயேசு ராஜாவா ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய ஆயரோட அரசாட்சி செய்யக்கூடிய அந்த பாகம் மூன்றாம் உலகம். அதுதான் முதலாம் வருகையில் இயேசு வந்தபோது அடிக்கப்படும் ஆடா வந்தார். ஆனா யூதர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவரு கழுது மேல உட்காரச்சு ஓசானா ஓசானு சொல்லி எருசலேமுக்குள்ள கூட்டுறத பார்த்துட்டு இவர் ராஜா வாயிரம் பயந்துட்டு இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. பிலாத்துல போய் நிறுத்தும் போது பிலாத்து கேட்கிறாரு, நீ ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் வந்து இல்லைன்னு சொல்லு, எஸ் நான் ராஜா தான், ஆனா என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல அப்படின்னா எந்த உலகத்துக்குங்க, வர இருக்கிற மூன்றாம் உலகம். பரலோக ராஜ்யம் எப்படி எங்கன்னா பூமியில தான் நடக்குது. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்த பரமடல் செய்யப்படுவது போல பூமியில தான் நடக்குது, பூமியில செய்யப்படுவதாக இல்லைங்களா. அப்ப இந்த பூமிக்குரிய ராஜ்யம் வந்து எப்ப நடக்குதுன்னா, சௌர சில ஆயரோட அரசாட்சியில் தான் நீ மூன்றாம் உலகத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, அப்ப இதுக்கு முன்னாடி இந்த உலகம் யாரு கேள்விப்பட்டிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், எபிரேயர் 2:5.
இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை.
அதுல இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை. இனி வரும் உலகம் அப்படின்னா மூன்றாம் உலகம். இது இவர் பேசும்போது ரெண்டாம் உலகத்துல இருந்து பேசுறாரு. இனி ஒரு உலகத்தை குறித்து பேசுகிறோம், தூதலுக்கு கீழ்படுத்தவில்லைன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த உலகமும் இந்த உலகமும் தூதலுக்கு கீழ்பட்டிருக்குது, இனி ஒரு உலகம் தூதலுக்கு கீழ்பட்டிருக்கவில்லை அப்படி அர்த்தம். அன்பந்த சகோதர சொல்ல, நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஹிஸ்டரி இருக்குது, ஜியாகிரபி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, இலக்கியம் இருக்குது, பாடல் இருக்குது, நாடகம் இருக்குது இல்லைங்களா, அறிவியல் இருக்குது, எல்லாமே சகலம் இருக்குது. அப்படி அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க பாக்குறது வந்து ஜியாகிரபி, ஜியாகிரபி கிளாஸ், புவியியல் அமைப்பு, கடவுள் எப்படி பூமியை சிருஷ்டித்தாரு, எப்படி இந்த பூமி நம்ம பூமி இருந்தது, அதை குறிச்சு பார்க்கணும். பல வகையான டேஸ்ட் இல்லைங்களா. இப்ப வந்து நம்ம சாப்பிடறோம் இல்லைங்களா, எப்ப ஒரே வெரைட்டிலே சாப்பிட்டுட்டாங்க. ஒரு நாள் பருப்பு சாமான், ஒரு நாள் புளி சாமான், புளி குழம்பு, அப்படி மாறி மாறி மாத்திக்கணும் இல்லைங்களா. எதுக்கு அப்படி மாத்திக்கிறங்க, ஒரு வித்தியாசம் டேஸ்ட்டுக்கு மாத்திரம் இல்லைங்களா. மாமிசத்துக்கு எப்படி வெவ்வேறு உணவுகள் சாப்பிடுறோமோ அது போல ஆவிக்குரிய ஒன்னும் கூட வெரைட்டி ஃபுட்டா இருக்குது, வெரைட்டி வெரைட்டியா இருக்குது. அதை வந்து தேவன் அந்த மாதிரி வச்சிருக்காரு, எல்லாம் மாறி மாறி நம்ம ஆவிக்குரிய ஒன்று இது பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பூமி குறிச்சு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, இந்த பூமி எப்படி தேவன் உண்டாக்கி இருந்தாரு, பூமி எப்படி இருந்துச்சு, இதை பத்தியெல்லாம் கூட இதுல வரும் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இனி ஒரு உலகத்தை குறித்து பேசுகிறப்ப தூதலுக்கு ஏற்படுத்தவில்லைன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த முதல் உலகம் இரண்டாம் உலகம் தூதர்கள் வழி நடத்திருக்காங்க. நாம் இருக்க இந்த உலகம் கூட இயேசு சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் தேவன் உலகத்தின் அதிபதினு சாத்தான் தான் சொல்றாரு. சாத்தான் ஒரு தூதன் தானே, அவன் தான் உலகத்தின் அதிபதினு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சொல்லு, அப்படி இருக்கும்போது இப்ப வர இருக்கிற இதுக்கு முன்னாடி இந்த உலகம் தூதல் கீழ்பட்டிருக்கிறதுனால, அப்ப இனி வரும் உலகம் வந்து இயேசுக்கு கீழ்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, இது இந்த உலகத்தை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த தேவன் என்ன பண்ணார்னா, ஆதாம் ஏவால உலகத்துல உண்டாக்கி அவங்கள்ட்ட பேசின வார்த்தை ஆதியாம் 2:16-17.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்.
தேவன் சொல்றாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்த கனியை புசிக்கிறான்னு சொல்றாரு.
அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
அதை புசிக்கும் நாளே சாகவே சாவான்னு கட்டளையிட்டார். சகோதர சோழர், முதலாம் உலகத்துடைய காலப்பதி பார்த்தீங்கன்னா ஆதாமிலிருந்து ஜலப்பலாயம் முடியிற வரைக்கும் இதோட காலப்பதி கணக்கு சொல்றாங்க 1656 வருடங்கள் முதலாம் உலகத்துடைய காலப்பகுதி. இதெல்லாம் இப்ப உங்களுக்கு எப்ப தெரியல காலக்கணக்கு சப்ஜெக்ட் வரும், அதுல உங்களுக்கு வீட்டில் வந்துருதெல்லாம். அப்படி இருக்கும்போது இந்த காலக்கணக்கு அதுல நம்ம பார்ப்போம். அப்ப ஆதாமிலிருந்து ஜலப்பலாயம் வரைக்கும் இருக்க இந்த உலகத்து வரனால முதலாவது ஆதாமுடைய படைப்பு பார்க்கும்போது தேவன் எப்ப தீமையை அனுமதிச்சான்னு பாத்தீங்கன்னா அந்த கனியை விளக்கப்பட்ட கனியை வந்து ஆதாம் சொன்னாரு, புசிக்கும் நாளிலே சாகவே சாவான்னு சொன்னார். அப்ப புசிச்சுன்னு அவங்க செத்துட்டாங்களா சாகுறீங்களா? சாகுல. அப்ப கர்த்த சொன்னது நடக்காத போயிடுச்சுல்ல, ஏன் நடக்கலைங்க? அப்ப கொஞ்ச காலம் ஆகுங்களா? புசிக்கும் நாளிலே சாகவே சாவே, புசிக்கும் நாள்ல என்னங்க கொஞ்ச காலம் அர்த்தமா? புசிக்கும் நாள் அன்னைக்கு செத்துனும் தான், புசிக்கும் நாள் சாப்பிடனால சாவணும்னு அப்பயே சாகலிங்க. இதற்கு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இல்லீங்களா? அப்ப வந்து என்னன்னா புசிக்கும் நாள் இல்லையே அப்படின்னும் போது கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் இல்லீங்களா? நித்திய ஜீவன மனுஷன் உண்டாக்கப்பட்ட எல்லா மனுஷன் நித்திய ஜீவன இருக்காங்க. நித்திய ஜீவன என்னன்னா சாகாது இருப்பாங்க, ஆனா சாகாது இருக்குன்னா கூட சாப்பிட்டு என்னாச்சும் சாப்பிடலாம் செத்துருவாங்க. தேவன் வந்து சாகடிக்கனா சாகடிச்சாலும் அதான் நித்திய ஜீவன். இல்லன்னா எத்தனை வருஷம்லாம் உயிரோடு இருப்பாங்க, வாலிபுல்லாத இருப்பாங்க, திடகாத்திரம் வாலிபுல்லாத நித்திய ஜீவன் மனிதன் உண்டாகும். ஆதாம் அப்படிதான் உண்டாக்கப்பட்டாங்க. ஆனா தேவன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அழியாமல் இருக்கிறார், ஒருவரை சாகாமல் உள்ளார், அவருக்கு சாவே கிடையாது, கடவுளை பத்தி சாவே கிடையாது. அப்படி தேவனுடைய சிருஷ்டி, தேவனுடைய நிலை அப்படி இருக்குது இல்லீங்களா? ஆனா நாமளே எப்படி தேவன் உண்டாக்கிருக்காருன்னா நித்திய ஜீவன் உண்டாக்காட்டும், மனுஷன் உண்டாக்குறாங்க நித்திய ஜீவன். தூதர் கூட நித்திய ஜீவன் இருக்காங்க, அவங்க கூட சாப்பிடணும். என்னன்னா மன்னா போன்ற உணவு அவங்களுக்கு இருக்குது. மன்னா ஒரு மாடலுக்கு ஒன்னு காமிச்சாரு நம்ம மனுஷன் சாப்பிடுறதுக்கு. இது மாதிரி நிறைய உணவு அவங்க வச்சிருப்பாரு, தூதருக்கு கூட இருக்கும் இல்லீங்களா? சகோதரஸ்வரில் அப்படி இருக்கும்போது மனுஷன் வந்து நித்திய ஜீவன் இருந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா அது புசிக்குனாலே சாகவே சாவாருன்னு அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட உடனே மரணம் வந்துருச்சு. புசிக்கு நாள் அப்படின்னு போது கத்திற்கு ஒரு நாள், ஒரு நாள் 1000 வருஷம். அப்ப நீ நித்திய ஜீவனா நித்திய நித்தியமா உயிரோடு வேண்டிய நீ இனி 1000 வருஷத்துக்கு தாண்ட மட்டும் சொன்னார், வேற ஒண்ணு இல்லை, 1000 வருஷத்துக்குமே நீ செத்துருவன்னு சொல்லிட்டார் சகோதர சொல். அதனாலதான் மனுஷன் முதலாம் உலகத்துல வாழ்ந்த மனுஷனுடைய ஆயுஷ்காலம் பாத்தீங்கன்னா 1000 பக்கமா வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்து செத்துருக்கிறாங்க. ஆனா 1000 யாராலையும் தாண்ட முடியல, ஏன்னா புசிக்கும் நாளே சாகவே சவாயினால அந்த 1000 யாராலையும் தாண்ட முடியல. சரி, பைபிள்ல அதிக வருஷம் உயிரோடு இருந்தது யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? பைபிள் அதிக வருஷம் உயிரோடு இருந்தது ஆபிரகாமா. சரி, வேற யாருங்க? ஏன்னா நமக்கு அதிகமா தெரியுது இல்லீங்களா? நம்ம பழைய ஏற்பாடுகள் அதிகமா போ அதிகமா ரொம்ப பழக்கப்பட்ட நபர் தான் மைண்ட்ல இருக்காங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லீங்களா? சகோதர சார், பைபிள் அதிக வருஷம் உயிரோடு இருந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மெத்துசாலா. மெத்துசாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெத்துசாலா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்னு பாத்தீங்கன்னா 969 வருடங்கள் இருந்திருக்கிறார் மெத்துசாலா. 960 1000 தொடல பாருங்க, 1000 வரைக்கும் எக்கிக்கு வந்து தொட முடியல, 1000 தாண்ட முடியலங்களா? இவங்க கனிய சாப்பிட்டு 1000 தாண்டி போயிட்டே இருந்திருப்பாங்க. 1000 தாண்ட முடியாத 969 வருஷம் உயிரோடு இருந்திருக்காரு சொல்லி பாக்குறோம். அதற்கு ஆதாரம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 5:27. எத்தனை வருஷம் இருக்கிறார் உயிரோட? 969 வருஷம் இருக்கிறார். அதுக்கப்புறம் அதிக வருஷம் உயிரோடு இருந்தது யார் தெரியுமா? மெத்துசாலாக்கு அப்புறம் யார் எதுன்னு ஒருத்தர் இருக்கிறார். யார் எது வந்து எத்தனை வருஷம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 962 வருஷம் இருக்கிறார். 962 வருஷம் அது ஆதாரம் வந்து ஆதியாகமும் 5:20. அதுக்கப்புறம் அதிக வருடம் உயிரோடு யாருன்னு பாத்தீங்கன்னா நோவா. நோவா எத்தனை வருடங்கள் அதிக உயிரோடு இருந்தான்னு பாத்தீங்கன்னா 950 வருடங்கள். அதுக்கு விளக்கம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 9:29.
பதிலா
950 வருஷம். அதுக்கப்புறம் ஆதாம், ஆதாம் இருந்தார். ஆதாம் எத்தனை வருஷம் உயிரிழந்தான்னு பார்த்தா 930 உயிரிழந்து இருக்கிறார். ஆதியாகமம் 5:5. 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்திருக்கான்னு சொல்லி பாக்குறோம். அன்பா அந்த சகோதர சொல்ல, இவங்க இத்தனை வருடங்கள் 1000 பக்கம் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க வயசு நம்ம வயசு வச்சு பார்த்தாப்ப
900 வருஷம்.
நாம 100 தாண்டிட்டாவே பேப்பர்ல எல்லாம் போட்டுறாங்க 100 வயதுக்கு மேலுள்ள மூதாட்டியாருன்னு சொல்லிட்டு எத்தனை இது வருது இல்லைங்களா. அது பெருசா பேசிக்கிறாங்க. சில பேர் வந்து 100 செஞ்சுரி அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கேக்கெல்லாம் வெட்டிடுவாங்க, அன்னைக்கு நைட்டே செத்துருப்பாங்க, தாண்ட முடியாது போயிடுவாங்க இல்லைங்களா. சகோதர சார் இந்த மாதிரி 100 தாண்டிட்டாவே பெரிய விஷயம். உலகத்துல மனுஷன் வந்து 100 வயசு வரைக்கும் உயிரிழந்தார் சார். அது அவர் வந்து 70 தாண்டி 80 தாண்டி போகும்போது அவர் உத்து பாக்குறாங்க, என்னமா வாழ்க்கை நல்லா நல்ல மனுஷனா இருப்பாரு, இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறார் அப்படின்லாம் பாக்குறாங்க இல்லைங்களா. சகோதர சார் அது மாதிரி ஆயுசு காலம் அன்னைக்கு வந்து சராசரி 30 வயசுனாவே எப்படி ஆச்சுன்னா சராசரி வயசு ஆயிடுச்சு மரணம். அந்த மாதிரி சராசரி வயசு 30 வயசு. ஏன்னா இது புசிக்கும்னாலே சாகவே சாவை ஆயுசு குறைஞ்சிட்டே வந்துச்சு. 1969, 1969, 1930 அப்படியே வந்து வந்து இப்ப 30 வந்து நிக்கிறது. நம்ம வயசு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, நம்ம போனா திரும்ப ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. சகோதர சோழ இந்த மாதிரி ஆயுசு நாட்கள் வந்து இன்னைக்கு நம்ம வயசு வச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. தற்போது 50 வயசுலயே நம்ம எப்படி ஆயிருங்க, வயசான மாதிரி ஆயிரும். நட தளர்ந்துருது, நில கண் பார்வை குறைஞ்சிருது, உட்காந்தா எந்திரிக்க முடியல, எல்லா வழியும் வந்துருது, சுகரு பிரஷரு என்னென்ன இருக்குதோ அத்தனை லிஸ்ட் நம்ம கொடுத்துறாங்க. ஒரு டாட்டை போட்டு கையில கொடுத்துறாங்க, டாக்டர்கிட்ட சுத்திட்டு இருக்கிறோம் நம்ம எங்கேயும் தூக்கிட்டு இல்லைங்களா. எத்தனை நோய் இருக்குதோ அத்தனை நோய் நமக்கு வந்துருது இல்லைங்களா. புது புது பேர் வைக்கிறாங்க அந்த நோய்க்கு, வாயில் நோயாத பேர்லாம் வைக்கிறாங்க. அவன் வைக்கிற பேரை பார்த்தா பயம் வந்துட்டாங்க, என்னமோ பெருசா நம்ம வந்துட்டா மாதிரி இல்லைங்களா. அந்த மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. 50 வயசு தாண்டிட்டா 40 தாண்டிட்டா சுகர் வந்துடுது இல்லைங்களா. சகோதரசுல இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம நிலம் அப்படி மோசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த இத்தனை வருஷம் உயிரிழந்ததுக்கு இன்னொரு காரணம் இருந்துச்சு. இவங்க உயிரோட இத்தனை வருஷம் இருந்தது காரணம் என்னன்னா அவங்க இருந்த பூமியோட அமைப்பு அப்படி இருந்துச்சு. சீதோஷண நிலை முதலாம் உலகத்துல வாழ்ந்த உலகத்தின் ஜனங்கள் எப்படி இருந்தான்னு பாத்தீங்கன்னா, அந்த முதலாம் உலகம் வந்து ஆரம்பத்துல பூமி எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா தண்ணீரால் மூடப்பட்டுச்சு, ஃபுல்லா தண்ணீரா இருந்துச்சு. நம்ம பூமிக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா பல அட்லாஸ்ல பார்த்தா இருக்கு, ப்ளூ பிளானட்னு இருக்கும், இல்லைன்னா வாட்டர் கெனாபி அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி பூமி முழு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருச்சு. அந்த பூமி வந்து தேவன் வந்து பூமியில மனுஷங்களை சிருஷ்டிக்கும் போது எல்லாம் தண்ணியா இருந்துச்சு பூமி. ஆவியானவர் ஜலத்தின் அசைவாடினா வாசிச்சிருக்கீங்களா அப்படின்னா என்னன்னா அங்க போய் தண்ணியில போய் டான்ஸ் ஆடிட்டு இல்ல நிறைய தண்ணி இருக்குதுன்னு அப்படின்னா அசைவாடினால என்னன்னா பரிசுத்த ஆவி வந்து கிரி செய்த அந்த தண்ணி மேல கிரி செஞ்சு தண்ணி ரெண்டா பிரிக்குது. தேவ வல்லமை வேலை செய்தாரு, தண்ணி ரெண்டா பிரிச்சு பாதி வானத்தில் வைக்குது, மீதி தண்ணி வந்து ஓரமா ஒதுக்கி வட்டாந்தரையா ஆக்கிட்டு மீதி வந்து சமுத்திரம் பேரிக்குது. வெட்டாந்தர்ல மனுஷங்க வசிக்கிற ஒரு இடமா மாத்திருச்சு இல்லைங்களா. சவரசோர்ல இதுல இருந்தா வெட்டாந்தர்ல பயிர் வகைகள் மரம் செடி கொடி எல்லாம் வந்துச்சு. இதுல குட்டி குட்டி மனுஷனும் வந்துட்டாங்க இல்லைங்களா. அவ மீதி இருக்க தண்ணி சமுத்திரம் பேரிச்சிருந்தார் இல்லைங்களா. சவரசோர் இப்படிதான் தேவன் வந்து பூமி சிருஷ்டித்தார். இப்ப பாதி தண்ணி வானத்துல வச்ச உடனே என்னாச்சுன்னா பூமி சுற்றி தண்ணீர் அடுக்குகள் போல இருந்துச்சு, வளைய வளையமா. பழைய அட்லஸ்ல அதெல்லாம் பாக்கலாம் நீங்க, நம்ம பழைய பூமி எப்படி இருந்துச்சுன்னா அப்படி வளைய வளையமா போட்டு அதெல்லாம் தண்ணீர் அடுக்குகள். இப்ப சூரியன் வெப்பக்கதிர் வந்து பூமியில படணும்னா டைரக்டா படாது, இந்த தண்ணீர் அடுக்குகளுக்குள்ள புகுந்துதான் உள்ள வரும். இப்ப நம்ம வெயில் காலத்துல வந்து ஒரு ஈரத்துணி போட்டோம்னா நமக்கு ஹீட் இறங்குதா, ஹீட்டை தடுத்துது, ஈரம் வந்து தடுக்குது, ஹீட்டை தடுத்து அது மீதி வரதான் நமக்கு ஹீட் வந்தாலும் இல்லைங்களா. அந்த மாதிரி தண்ணீர் அடுக்குகள் இருக்கிறதுனால அது வரையும் சூரிய வெப்பக்கதிர் வரணும்னா அதுக்குள்ள புகுந்து வரும்போது இந்த பூமி ஹீட் கம்மியாயிடுச்சு. அவங்க எப்படி நல்லா குழு குழு குழுன்னு இருந்தாங்க. இப்ப நம்மள மே மாசத்துல இவ்வளோ இதுல கஷ்டத்துல அவங்க அப்படி இல்லைங்க, ஏர் கண்டிஷன்ல இருந்தாம நாங்க முதலா உள்ளது ஜனங்கள். இது கூட அவங்க ஆயுசு நாட்கள் கூடி வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. உதாரணம் சொல்ல போனா ஒரு பழம் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு பழம், என்ன பழம் எடுத்துக்கலாங்க, ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஆப்பிள் பழம் எடுத்துக்கலாம். ஆப்பிள் வந்து எத்தனை நாள் வச்சிருக்கலாங்க, 10 நாள் வச்சிருக்காங்களா, ஒரு வாரம், ஒரு வாரமே அதிகம் தான். அதே வந்து அழுகிடும் இல்லைங்களா, கருப்பாயிரம். ஆமா அதுக்கு பிரிட்ஜில் வச்சா இன்னும் சேர்த்து கிடைக்குது, நாட்கள் சேர்த்து கிடைக்குது பாத்தீங்களா. அந்த குழு குழுன்னு வச்ச உடனே என்ன ஆயிடுதுங்க, அது ஆயுஷ் காலம் அதிகரிக்குது. அது போல மனுஷன் வந்து அந்த முதலாவது வாழ்ந்த மனுஷன் வந்து அந்த குளுமையான பிரதேசம் கூட அவங்க ஆயுசு காலத்தை வந்து அதிகரிச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்பாந்த சோகர சொல்லு ஒரு வசன வசன வசனம் வாசிக்கலாம். ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிக்கலாம். ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்.
பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும்
பாத்தீங்கன்னா பூர்வ காலத்துல வானங்களும் வானம் வந்து எப்படின்னா ஜலத்தினால் தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற பூமி ஜலத்துல தோன்றி ஜலத்தில் நிலை கொண்டிருக்கிற பூமின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து பார்க்கும்போது ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசி அது எப்படி தேவன் பிரிக்கிறார் இருக்கும்.
பாருங்க
ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு அப்படின்னு ஜலம் அதுக்கு மேல போயிடுச்சு ஆகாய விரிவுக்கு மேல வருது இல்லீங்களா. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்குற தண்ணி வந்து வானத்துக்கு மேல போயிடுச்சு அது இந்த பூமியில் இருக்கிற தண்ணி ரெண்டா பிரிச்சிருச்சு பாதி மேல பாதி கீழே ஆயிடுச்சு. இந்த மாதிரி தேவன் என்ன பண்றனா ஜலத்தை வந்து ரெண்டா பிரிச்சுட்டு அது ஆகாய விரிவில் வந்து ஜலத்தை வச்சான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும்போது சூரியனுடைய வெப்ப கதிர் எப்படின்னா ஜலத்தின் பூமியில இறங்கணும்னா அந்த ஜலத்தின் வழியே தான் உள்ள வரும். ஜலத்தின் வழியே உள்ள வரும்போது கீட்டு இறங்காது. அது கீட்டு இறங்காததுனால பூமியில வந்து ஒரு குளுமையான பிரதேசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்படியேப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தேவன் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை சொல்றாருன்னா ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசி
அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் 420 வருஷம் என்றார்.
பாருங்க அப்போது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அப்படின்னா தேவன் மனுஷனோட போராடி இருக்கான்னு போராடி பார்த்துட்டு ஒரு சொல்ற வார்த்தை என் ஆவி என்னைக்கு நான் போராடி மாதிரி என்னைக்கு போராடிட்டு இருக்க முடியாது. நாமளே சொல்றீங்களா ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டு பாருங்க உங்கள்கிட்ட நான் வாழ்க்கை போற போராடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா. அது மாதிரி கதை சொல்றாரு நான் என் மனுஷனோட என்றைக்கும் போராட முடியும் இனிமேல் எப்பயும் போராட முடியாது இவன் இருக்க போற நாட்கள் 120 வருஷம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன
அர்த்தம்
ஆயுசு மனுஷனோட ஆயுசு 120 பிக்ஸ் பண்ணிட்டு தான் நாம் நினைச்சிருக்கோம். அதனால நீங்க 100 வயசு 120 உயிரோடு செத்துறாங்க நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். சகோதர சொல்ல அது அந்த மாதிரி இல்ல 120 வருஷம் அவன் இவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் அப்படின்னு எது சொன்னான்னா முதலாம் உலகத்துக்கு ஒட்டுமொத்த வயசு சொன்னாரு. முதலாம் உலகத்தையும் அழிக்க போற இன்னிலிருந்து 120 வருஷத்துல உலகமே அழிக்க போகுது. இவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் அப்படின்னா முழு உலகத்தையும் தண்ணியில் அழிக்கிறன்னு முடிவு போட்டார். தண்ணியில் அழிக்க சொன்ன இவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷத்துல தண்ணி அழிக்க போறேன்னு சொன்னார். அதுதான் 120 வருஷம் வந்து நோவ பேலை கட்டின வருஷம். நோவாட்ட போய் சொல்றாரு இந்த உலகத்தை அழிக்க போறது மழை பெஞ்சு ஜலத்தில் அழிக்க போற நீ என்ன பண்ண இந்த பூமி இந்த ஒரு பெரிய பேலையை கட்டு பெரிய கப்பலை கட்டு நோவாட்ட சொன்னார். அப்போ ஒரு நோவ ஒரு பெரிய கப்பலை கட்டுறதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் வந்து 120 வருஷம் 120 வருஷமா அந்த பேலையை கட்டாரு நோவா. சகோதர சொன்னா அது ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ்ல கட்டியிருக்காரு நான் பேலை. அவ்வளவு நாட்கள் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகுங்க. ஏன்னா நோவோடைய காலத்தில் எந்த ஒரு கருவியும் இல்லை மர வேலை செய்யறது இல்லைங்களா. அவருக்கு என்ன மீறி போனா கல் எடுத்து கொத்திருப்பாங்க அதுதான் இருந்திருக்கணும். ஆனா நோவா போய் காட்டுல போய் பெரிய பெரிய மரங்களை எடுத்துட்டு வரணும் அறுத்து எடுத்துட்டு வரணும் அதை தூக்கிட்டு வந்து கூட ஸ்ட்ரென்த் வரும் இல்லைங்களா. எப்படி வந்து சேர்ந்து தெரியல அந்த மரத்தை தூக்கிட்டு வந்து பலகைகளை அறுக்கணும். அறுக்கிறதுக்கு என்ன மிஷின் இருந்துச்சா இங்க இருக்க சாமி இல்ல இருந்துச்சா ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா. எதை வச்சு அறுத்திருப்பாங்க அது கற்பனை கெட்டாத விஷயமா இருக்குது இல்லாம பலகைகளை அறுத்திருக்கணும் அறுத்து அதை ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஆணி கூட கண்டுபிடிக்கல அப்பெல்லாம் சுத்தி கூட கிடையாது இல்லைங்களா. எப்படி இந்த பலகையை ஜாயின் பண்ணாங்க அதுல தண்ணியில விடும்போது தண்ணி உள்ள பூந்துடும் சந்தோலியா அதுக்கு வந்து தார் மாதிரி கீழ் பூசிருக்காங்க அதுல எந்த மெட்டீரியல் பெட்ரோலியம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அப்ப எப்படி இந்த இதெல்லாம் எப்படி கிடைச்சது அவங்களுக்கு பயங்கர கேள்விக்குரியதா இருக்குதுங்க. தேவன் சொன்ன மாதிரி நோவை வந்து கட்டினார் அதனால 120 வருஷம் அதை பிடிச்சிருங்க. 120 வருடமாக அந்த பேலையை தேவன் நோவை வந்து கட்டி முடித்தான்னு சொல்லி பாக்குறோம். சகோதர சொல்ல அப்படின்னா முதலாம் உலகத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய ஆயுசு காலம் ஒட்டுமொத்த ஜனங்களும் 120 வருஷத்துல நான் அழிக்கப்படுறேன்னு சொல்லிட்டேன். இன்னிலிருந்து 120 வருஷத்துல இந்த உலகத்தை முழுசா அழிக்க போற எல்லா ஜனங்களுக்கும் இதுதான் நல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு மனுஷனுக்கு இனி மனுஷனோட ஆயுசு காலம் 120 பிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா ரெண்டாம் உலகத்துல எல்லாம் 120 தான் இருந்திருக்கும் எல்லாரும். ஆனா ரெண்டாம் உலகத்திலயும் பாத்தீங்கன்னா 800 வருஷம் 900 வருஷம் வாழ்ந்திருக்காங்க 700 800 900 வாழ்ந்திருக்காங்க ரெண்டாம் உலகத்திலயும் வாழ்ந்திருக்காங்க. அதனால வந்து அந்த இடத்துல சொல்லல, முழு உலகமே 120 வருஷத்துல அழிக்க போற அப்படின்னு சொல்லியிருந்தார் சகோதரர். அது சொன்னது போலவே என்னாச்சுன்னா, தேவன் வந்து இந்த உலகத்தை வந்து ஒட்டுமொத்த ஜனங்களையும் 120 வருஷம் கழிச்சு 106 வருஷத்தை வந்து அழித்தார்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனம், பாருங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினால் கட்டி நரகத்தில் தள்ளி. இந்த தூதர்கள் எப்ப பாவம் செஞ்சாங்க, என்ன பாவம் செஞ்சிட்டாங்க இல்லீங்களா? வசனம் பைபிள் இருக்குது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினால் கட்டி நரகத்திலே தள்ளி. அப்படின்னா எப்ப இவங்க பாவம் செஞ்சாங்க இந்த தூதர்கள், இத கேள்விப்பட்டீங்களா? முதலாம் உலகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாம் ஏவாள வழி நடத்ததுக்கு லூசிபர் தேவன் அனுமதி கொடுத்தார். லூசிபர் அனுமதி கொடுத்த உடனே மற்ற தூதர்கள் நினைச்சிருப்பாங்க, இந்த லூசிபரை தேவன் நம்புனாரு, எங்களுக்கு அந்த வாய்ப்பு நாங்கள் நல்லா செஞ்சிருக்கு நினைச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதனால லூசிபர் ஏமாத்திட்டாரு, இப்ப வஞ்சனைகளை போயிடுச்சு, இப்ப மனிதன் மனதில் போயிட்டான். இப்ப என்னாச்சுன்னா, மற்ற தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மனுஷன் நித்திய ஜீவன் இழந்துட்டான், சாகர் போற சாகர் மரணம் வந்துச்சு அவங்களுக்கு, இப்ப நான் ஹெல்ப் பண்ண போறேன், எங்க பூமியில வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டு உதவி கேட்டுட்டு தேவன்ட்ட பர்மிஷனோட இந்த முதலாம் உலகத்தில் வர ஆரம்பிச்சாங்க பூமிக்கு. பல்லவத்து ஒரு குரூப் தூதர்கள் வந்தாங்க, வந்துட்டு மனுஷனுக்கு உதவி செய்வாங்க, சில உதவிகளை செஞ்சுட்டு திரும்ப போயிடுவாங்க. அவங்க வரும்போது எப்படி வருவாங்கன்னா, ஆவின் செஞ்சுட்டு வருவாங்க தூதர்கள், மனுஷன்ட்ட வரும்போது அப்படியே மனுஷனா மாறிடுவாங்க, மாம்சத்துல மனுஷனா மாறிடுவாங்க, நம்மள மாதிரி ஆயிடுவாங்க. ஆயிட்டு அப்படியே நடந்து வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பேசுவாங்க, பழகுவாங்க, ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்தா தூதரும் தெரியாது, மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படியே பேசி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே அப்படியே பறந்துடுவாங்க, சல்லுன்னு பல்லவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி இருந்துச்சு. முதலாம் வருவாங்க, அப்படியே வருவாங்க ஆவில வந்து, அப்படியே மனுஷனா மாறிடுவாங்க, திடீர் அப்படியே பறந்துடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுலேருந்து இதெல்லாம் காப்பிடிச்சிருக்காங்கன்னா, முதலாவது இப்படி இருந்துச்சு, அந்த கதைகளை வச்சு இது ஒரு கற்பனை காவின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கதைகளை பேஸ் பண்ணி தான் எப்படி சொன்னாங்க, அது வழி வழியா வந்திருக்குதுங்க, வழி வழியா வந்து இந்த கதைகளை அப்படி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இன்னைக்கு அதெல்லாம் வந்து அந்த முதலாவது ஸ்டோரி தாங்க, அதெல்லாம் அதுல அந்த அவங்களாம் இருந்தவங்களா தெரியாது. ஆனா இந்த மாதிரி இருந்த உலகத்தை எழுதியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை சகோதர சொல்ல. இந்த மாதிரி மனுஷன பார்க்க வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அப்படியே மாம்சத்தில் வருவாங்க, வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு உடனே பறந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஏற்கனவே கீழே ஒருத்தர் தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறார், அவரையா இருக்க லூசிபர் பூமியில இருக்கிறார் இல்லீங்களா, இங்கதான் ஜனங்களை கெடுத்துட்டு இருக்கிறார் அவர், அது உலகத்தின் அதிபதி இல்லீங்களா. அப்படி இருக்கும்போது அந்த லூசிபர் வந்து அப்படி பாக்குறாரு, இன்னும் இவங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்மளுங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு, என்ன ஜெயலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இந்த ஜனங்க போவா மறந்துட்டு போயிட்டாங்க, இவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு எண்ணத்துல தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் போது, லூசிபர் வந்து நீங்க என்ன பண்ண முடியுமேட்டு, சரி ஓகே ஒரு வழித்த ஒரு ஐடியா கொடுக்குறேன் அது கேளுங்க அப்படின்னு மைண்ட் தான் அவங்களுக்கு டச் பண்றது. என்னன்னா, இந்த ஜனங்கள் வந்து மரணத்துல போறாங்கன்னு நினைக்கிறீங்க, இவங்க மரணம் போக நித்திய ஜீவனம் பெறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னா, நாம தூதர்கள், நமக்கு வந்து அள்ளி நித்திய ஜீவனம் இருக்கோம் நம்ம எல்லாருமே, மனுஷங்க நித்திய ஜீவனம் மரணத்துல போயிட்டாங்க. இப்ப என்ன ஒரு ஐடியா பண்ணலாம்னா, நாம வந்து மனுஷகுமாரத்தை திருமணம் செஞ்சுக்கலாம், பூமியில் இருக்கிற மனுஷகுமார் திருமணம் செஞ்சுக்கலாம். திருமணம் செஞ்சிட்டோம்னா நமக்கு பிறக்கிற குழந்தைகள் என்ன ஆயிடுவாங்க, நித்திய ஜீவனம் பிறந்துருவாங்க. சோ மனு குலம் முழுசா நித்திய ஜீவனம் மாத்திடலாம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு வஞ்சகம் வந்து தூதலுக்கு அடுத்து வரும்போது, தூதல் என்ன பண்ணாங்க, ஈவில் தாட் வரதே வந்து அவன் மூலியமா தான், அந்த எண்ணங்கள் வந்தனால்தான் திருமணம் செய்யறாங்க. என்ன பண்ணா, பூமியில வந்துட்டு பூமியில இருக்கிற பெண்கள் சௌந்தரியவான்களா இருக்கிறத பார்த்தோன்னே, இவங்க மாம்சத்துல வந்தோடனே திருமணம் பண்ணிக்கிற ஆசை வந்து திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செஞ்சுட்டு என்ன பண்றானா, திருமணம் மேல போகல, இங்கே செட்டில் ஆயிட்டாங்க, இங்க குடும்ப குட்டியோட நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, பல்லவத்தை மறந்துட்டாங்க, வந்தவங்க ரிட்டர்ன் போகல, இங்கே எல்லாம் செட்டில் ஆகி இங்கே தங்கிட்டாங்க. தங்கினோடனே தேவன் பாக்குறேன்னா, போனவங்களாம் காணும் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே இங்கே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இங்க செட்டில் ஆயிட்டு இங்க அதுக்கு மறந்துட்டாங்க, இவங்க குடும்பம் குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்களுக்கு பிறக்கிற குழந்தை பிறகு அவங்க வந்து மனுஷனா பிறக்காத ராட்சசர்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பலவான்கள் ஜாம்பவன் எல்லாம் வராங்க, இந்த WWF வராங்க இல்லீங்களா, அவங்க எல்லாம் ராட்சசர்கள் மாதிரி இருக்காங்க, ராட்சசர்கள் மனசு நம்பாங்க. ஆனா ராட்சசர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைட்டா இருப்பாங்க, ஒரு பணம் மாதிரி பாதுனா சிரிப்பாங்க. ஸ்கெலிட்டன் கூட நிறைய வாட்ஸ்அப்ல போட்டுக்கிறாங்க, ராட்சசருடைய ஸ்கெலிட்டன். அதை பார்த்து நம்ம எறும்பு மாதிரி பக்கத்துல நின்று சகோதர சோதரில் முதலாம் உலகத்தில் புதவி உண்டு அந்த ஸ்கெலிட்டன் எடுத்திருக்காங்க. நல்லா பணமா தயிட்டு இருக்கிறாங்க, அந்த ஹைட் அவ்வளவு உயரத்துல இருக்கிறாங்க, நல்லா பெருசா இருக்கிறாங்க உடம்புலாம். பாத்தீங்கன்னா இப்ப நடந்து வந்தாங்கன்னா அந்த ஒரு வீட்டெல்லாம் மெதிச்சே போயிடுவாங்க, எல்லாம் போயிடும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெரிய பெரிய பாதங்கள் அவங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த ஏரியாவில் ரெண்டு ராட்சசர்கள் சண்டை போட்டான்னு வச்சோம்ல, இந்த அம்மா பேட்டை காலியா இருக்கும். இப்படி தட்டினா இந்த பில்டிங் எல்லாம் சரத்துன்னு வந்து, இப்படி இந்த பில்டிங் எல்லாம் சரத்துன்னு வந்துன்னா, அப்புறம் வந்து கோவத்துல மரத்தை பிடிச்சி புடிங்க வீசினாரு, எத்தனை மரம் புடுங்கன்னு தெரியாதுங்க. வீசி போகும்போது அஞ்சு மரம் போக முடியும், அடப்பாவது அஞ்சு புடிங்க மாட்டேது, அப்பதான் தெரியுங்க. அந்த ராட்சசர் புடிங்க வீசினாலும் அவங்க பத்தா பஞ்ச ஒரு மரம் அங்க. இந்த மாதிரி மோதிக்கும். இந்த ராமாயண கதையெல்லாம் பாத்தீங்கன்னா, அம்பு விட்டானா ஒரு அம்பு போய் பத்தா பிரியும் தெரியுங்களா, அதான் இதனோட இதுதாங்க. இந்த மாதிரி பண்ணுவானுங்க, அதுதான் மரத்தை காட்டும் போயிருந்தா அம்பு காமிக்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி கைகள் கடைகளை தூக்கி வீசுவாங்க, திடீர் கள்ள தூக்கி வீசினாலும் ஒரு மலையோட மேல் உதில தூக்கி வீசுவாங்க. இந்த மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு போனவங்க. இந்த மாதிரி சவுர சொல்ல அந்த நாட்கள் வந்து பிறக்கிற கொள்கை என்னாச்சுன்னா, ராட்சதர்கள் பூமியில பிறக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதுல ஆதாரங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து நாலாவது வரைக்கும் வாசம். தேவகுமாரன்னா தேவ தூதர்கள், தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க திருமணம் செஞ்சுட்டு நீ பைபிள் கிளாஸ் எதுவுமே மறைக்க விரும்பல, எல்லாத்தையும் ஓபனா சொல்றேன். நாளைக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறா இருக்கு. நீ திருமணம் செஞ்சுட்டு தவறான முறையில போயிட்டாங்க எல்லாருமே. நாலாவது சுவாசம் ராட்சசர்கள், அதனால இந்த பூமியில ராட்சசர்கள் உருவாயிட்டாங்க. தேவகுமார தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்தி கூட சேர்றாங்க கூடுகிறதுனால, இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது, இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ராட்சசர்களா வந்துட்டாங்க. அதனால ராட்சசர்கள் பூமியில வந்து பழகி பெறுகிறாங்க சார். இவங்க எப்படி பைபிள் சொல்றது, நெஃப்லீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெஃப்லீம்ஸ் வந்து ராட்சதர்கள். தேவன் பூமி எதுக்கு உண்டாக்குனாரு, யாருக்கு கொடுத்தாரு பூமி உண்டாக்கி, மனுஷனுக்கு. அவனுக்கு தான் சகலம் உண்டாக்கப்பட்டது. மனுஷன் யார், யாருடைய சாயல் உண்டாக்கப்பட்டான், தேவ சாயல் உண்டாக்கப்பட்டான். இப்படி உண்டாக்கப்பட்ட பூமி இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா, ராட்சதர்கள் வந்து பூமியில விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ராட்சதர் பழுகி நிறைய உருவாக்கிட்டாங்க. தேவன் உருவாக்க நினைச்ச திட்டமிட்ட பூமி அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா சாத்தனுடைய சூழ்ச்சி. இப்ப எப்படின்னா, பூமி அருவறுப்பாயிச்சு, எல்லாம் எங்க போதும் ராட்சசெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ராட்சசர்கள் வசிக்கிற பூமி அது மாறிடுச்சு. இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா எல்லா புராண கதையில ராட்சசெல்லாம் நிறைய எடுக்கிறாங்க சகோதர சொல்லி. இந்த மாதிரி ராட்சசர்கள் பூமியில வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். காரணம், இவர்கள் வந்து மனுஷ குமாரத்திலே திருமணம் செய்து கொண்டதுனால. தேவ புத்திரர்கள் தான் தேவ தூதர்கள், அது கூட சில வசனம் வாசிக்கலாம். யோபு 1:6 வாசி. தேவ புத்திரர் அப்படின்னா தேவ தூதர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தான் வந்து நிற்கிறான். அது பரலோகத்தில் நடக்கிற சம்பவம் சொல்லக்கூடிய. அதே போல யோபு 38:7 வாசி. தேவ தூதர்கள், தேவ புத்திரர் கம்பீரித்தாலும் தேவ தூதர்கள். அப்ப தேவ புத்திரன் வர்றதுனால தேவ தூதர்னு சொல்லுது இல்லீங்களா. தேவ புத்திரர் மனுஷ குமார்த்தியோட கூடுகிறதுனால இவங்க பிறக்கிற குழந்தைகள் வந்து ராட்சசர்கள் வந்து பூமியில பெருக ஆரம்பிச்சாங்க சொல்லி பாக்குறோம். அன்பார்ந்த சகோதர சொல்ல, ராட்சசர்கள் வந்து பலவான்கள், மனுஷங்க வந்து பலவீனர்கள். வல்லமை கம்மி, ராட்சசருக்கு வல்லமை அதிகம், பவர் அதிகம், நம்ம பவர் கம்மி இல்லீங்களா. மனுஷன் எப்படி தேவன் உண்டாக்குனான்னு பாத்தீங்கன்னா, தேவதூர்களும் சரி சின்னம் தான் மனுஷன். வசன வாசினா சங்கீதம் 8:5 வசன வாசி. சங்கீதம் 8:5. தேவன் மனுஷன் எப்படி உண்டாக்குறான்னா, அவனை தேவதூதலும் சற்று சிறியவனாக சின்னது வல்லமையில் கம்மி பண்ணி வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது வல்லமை கம்மியா இருக்கிற மனுஷன் வல்லமை அதிகமா இருக்கிற தேவதூதர்களை சேரும் போது அவங்களுக்கு பிறகு குழந்தைகள் வந்து பலவான ராட்சசர்கள் பூமியில ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய ராட்சசர் உருவாயிட்டான்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் வசனம் பார்த்தீங்கன்னா இந்த தூதர்கள் எப்படி இருப்பான்னா, இப்ப தேவன ரிப்போர்ட் கொடுக்கணும்னா தேவன் ஒரு வேலையை சொன்னான்னா இப்படின்றதுல வந்து பூமியில் நிற்பாங்க. வேலையை முடிச்சு எப்படின்றதுல பலவத்தில் தேவன் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அந்த செகண்ட்ல வந்து மின்னல் மாதிரி கிராஸ் பண்ணுவாங்க வானத்துக்கு. அவ்வளவுதான் தேவன் நிற்பாங்க. ஒரு காட்டுகளைப் போலவும் மின்னல்களைப் போலவும் அவ்வளவு ஃபாஸ்ட் அவங்க. ஒரு பால்வெளி மண்டலத்துல நெருப்பு கோள்கள் சுத்தக்கூடிய அந்த இடத்துல விண்வெளியில அப்படின்னு நிற்பாங்க. அவ்வளவு ஃபாஸ்ட் அவங்க. சகோதரர் அவங்க பத்தி சொல்லும் போது எப்படி வசனம் சொல்லுதுன்னா, சங்கீதம் 104:4 தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளை போல இருக்காங்க தேவதூதர்கள். அப்படிதான் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல, இப்ப தேவதூதர்கள் மனுஷ குமாரத்தில திருமணம் செஞ்சிட்டு அவளுக்கு பெருகிற குழந்தைகள் ராட்சசர்கள் பூமியில பெருக ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னொரு டவுட் நமக்கு இருக்குது, தேவதூதர்கள் மனுஷ குமாரத்தை திருமணம் செய்ய முடியுமா இல்ல? அது அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவதூதர்கள் மனுஷனா மாற முடியுமா? முத தேவதூதர்கள் மனுஷனா மாற முடியுமா? என்ன பத்த நீங்க சொல்றீங்க, திடீர்னு மனுஷனை போகணும் மனுஷனா மாறிக்குவாங்க, அப்புறம் பூமிக்கு வந்துட்டு திரும்ப ஆவியில பறந்துடும் சொல்றீங்க, அந்த தேவதூதர்கள் மனுஷனா மாறுவாங்களா பத அப்படின்னு கேட்டா, அது உங்களுக்கே தெரியும் மாறுவாங்களா மாற மாட்டாங்க. மாறு மாறுவாங்களா? தேவனுடைய வல்லங்கள் எதுவும் நடக்கலாங்க. ஆனா இந்த மாதிரி மாறி இருக்காங்களா? ஆபிரகாம் பக்கம் 3 தூதர்கள் வந்தாங்க, ஆவியில் வந்தாங்களா மாம்சத்தில் வந்தாங்களா? மனுஷனா தான் வந்தாங்க பாத்தீங்களா. தேவதர்கள் மனுஷனா மாறுறாங்க இல்லீங்களா? மனுஷனா மனுஷனை பார்க்கறத மனுஷனா வரணும். மனுஷனை பார்க்கறப்ப ஆவியில் வந்தா மனுஷன் இருப்பாங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல நான் ஆவியில வந்து கிளாஸ் எடுக்க வரேன்னு இருப்பீங்களா? நீங்க எல்லாம் வந்து பிரதர் கிளாஸுக்கு வருவாரு, இப்ப எடுப்பாரு சொல்லி உட்காந்துக்கும் போது பிரதர் சொல்றாரு, பிரதர் வந்துட்டாரு இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி எம்சி முடிச்சு உட்காந்துட்டான்னு சொல்ல, நல்லா நீங்களும் பாப்பீங்க, வராது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நீங்க பாப்பீங்க. திடீர்னு சவுண்ட் மட்டும் அன்பாந்த சகோதர சகோதரா சொன்னதுக்கு நீங்க காலையாங்க இருக்க மாட்டீங்க இல்லீங்களா? என்னது ஏதோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கிளாஸ் என்னமோ சொன்னாங்க, கடைசி இப்படி போயிடுச்சு கிளாஸ் அப்படிதான் நினைப்பீங்க இல்லைங்களா? நல்லா ஓடிடுங்க, எல்லாரும் காணாம போயிருங்க. சகோதர சூழல அப்ப மனுஷங்களை பார்க்கணும்னா எப்படி வந்து தூதர்கள் மனுஷனா மாறி மனுஷ சாயல வந்துடும், மனுஷ சரீரத்தில் வந்தாதான் நம்ம பேச முடியும் பல விஷயம் இல்லைங்களா? அது போல எப்ப மனுஷனை பார்க்க தூதர்கள் மனுஷனா தான் வந்தாங்க. உதாரணத்துக்கு ஆபிரகாம் பார்க்க 3 தூதர் வந்தாங்க. வந்துட்டு ஆபிரகாம் கூட அவருக்கு வந்து பீஃப் பிரியாணி செஞ்சு போட்டாரு, கொளுத்து கண்டு அடிச்சு அவருக்கு பிரியாணி செஞ்சு போட்டாரு இல்லைங்களா? சாப்பிட்டு போனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 தூதர் வந்தாங்க. அதுல 2 பேர் சோதம் குமர பட்டணம் அழிக்க போனாங்க, ஒருத்தர் யாரு தெரியுங்களா? அதுல அது கூட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 3 பேர் வந்தாங்க, அதுல வந்து 2 தூதர் வந்து சோதம் குமர அழிக்க போனாங்க, ஒரு தூதர் யாரு தெரியுமா? எப்படி சொல்றீங்க? சரி, அந்த ஒரு தூதன் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் கர்த்தராக இயேசு. பூமியில வந்து இயேசுவா வர்றதுக்கு முன்னாடி பல்லவத்தில் இருந்தப்ப வந்துட்டு போயிருக்காரு. ஆபிரகாம் வந்து பார்த்துருக்காரு இல்லைங்களா? அது வசனத்தில் வாசிங்கன்னா ஆதியாகமம் 18 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. மூன்று புருஷருக்கு எதிரே நின்ற 3 நபர்கள் இருந்தாங்க, 3 நபர்கள் இருந்தாங்க, அவர் எதிர்கொண்டு ஓடி
அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு திருமை கிடைத்ததானால்.
அதாவது தரை மட்டும் குனிஞ்சு வணங்குறார் அப்படின்னா ஒரு மனுஷனா தான் வந்தாங்க, 3 பேர் மனுஷனா தான் வந்தாங்க.
நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம்.
சரி, இப்ப வந்து 3 பேர் வந்தாங்களா? இப்ப என்னாச்சுன்னா 35 வசனம் வாசம் 18:33 வாசிங்க.
கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார்.
மூணு பேர்ல யார் ஒருத்தர்? கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்து விட்டு போயிட்டார், மேல போயிட்டார். மத்த 2 பேர் எங்க போறாங்கன்னா ஆதியாகமம் 19:1 வாசி.
அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே
அந்த ரெண்டு பேர் எங்க போறாங்க? சோதருக்கு போற பட்டணத்துக்கு போறாங்க, அழிக்கிறதுக்கு போறாங்க. வந்து தூதர்கள் மூணு பேர் எப்படி வந்தாங்க? மனுஷனா வந்தாங்க. அப்ப தூதர்கள் மனுஷன் பார்க்கணும்னா எப்படி வருவாங்க? மனுஷனா மாறிதான் வருவாங்க, ஆவில வர மாட்டாங்க இல்லீங்களா சகோதர சார். இன்னொரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா யாக்கோபு ஒரு தூதன் விடி விடி சண்டை போடுறாரு, விடி விடி சண்டை போட்டு யாக்கோபு ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு தொடை தொடுறாரு. தொடை தொட்டு யாக்கோபுடைய கால் தொட நரம்பு சுலுக்கிச்சு. அது படிச்சிருக்கீங்களா? யாக்கோபு இனிமேல் இஸ்ரேல் கூட பேர் வைக்க சொல்றாரு. வசன வசன ஆதியாகமும் 30 இல்ல அதுக்கு முன்னாடி இந்த மூன்று தூதர்ல வந்து ரெண்டு தூதர் சோதகம் அழிக்க போனாங்க. ஒரு தூதர் எங்க போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா பரலோகம் போயிட்டாரு. அவர் வந்து கர்த்தர் சொல்லி நான் பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்த்தர் முதலாம் வரில வந்தார், பூமிக்குள்ள இயேசுன்ற பேர்ல வந்தார். வந்தப்ப அவர் யூதர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம பார்த்தங்கிறார். ஆபிரகாம் வந்து எனக்கு தெரியும், ஆபிரகாம் என்ன பார்த்தாரு கண்டு கழிக்குதான்னு சொல்றாரு. அப்ப வந்து யூதர்கள் அப்படி பாக்குறாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் திருவள்ளுவரை பார்த்தேன், திருவள்ளுவர் எனக்கு கண்டு கழிக்கு வந்தான்னு நீங்க எப்படி பார்ப்பீங்க என்ன இல்லீங்களா? திருவள்ளுவருடைய காலம் என்ன, இவருடைய காலம் என்ன? அது போல ஆபிரகாமுடைய காலம் என்ன, இயேசுடைய காலம் என்ன? இயேசுக்கு முற்பிதாவா ஆபிரகாம் இருந்தார் இல்லீங்களா? ஆபிரகாம் வந்து யூதர்கிட்ட வந்துட்டு நான் ஆபிரகாம் நாளைக்கான ஆசையா கண்டு கழிக்கு வந்தேன் அப்படியே பாக்குறாங்க. இயேசு ஆபிரகாம் பாத்தீங்க, இன்னும் உங்களுக்கு 50 வயசு கூட ஆகலையே, நீ வந்து 50 வயசு கூட ஆகலை, நீ ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துக்கு வாழ்ந்தீங்களா, ஆபிரகாம் உன்னால பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது கர்த்தர் சொல்றாரு வசனம் வாசிங்கன்னா, யோவான் 8 56-58 வரைக்கும் வாசி. பாருங்க, இயேசு சொல்றாரு உங்கள் பிதாவாகி ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தா கண்டு கழிக்கணும்னு சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துச்சு, நம்ம பிதான்னு சொல்லிச்சு, அப்புறம் நாளை காணது கண்டு கழிக்கு வந்தான்னு அவங்க பேசுறாங்க, பதில் சொல்றாங்க பாருங்க. பாருங்க சொல்றாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே, நீ ஆபிரகாம் பாத்தியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னு ஏசு சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாததுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஒன்னும் புரிஞ்சிருக்காது அவங்க, ஆனா ஏசு உண்மைதான் பேசுறாரு. ஆபிரகாம் நான் என்ன பாக்குறதா பார்த்தேன்னு சொல்லும்போது உங்களுக்கு 50 வயசு கூட ஆகல, எப்படி ஆபிரகாம் பாக்குன்னு சொல்லும்போது ஆபிரகாம் உண்டாக்குமே நான் இருந்தேன்னு சொல்றாரு இல்லீங்களா சகோதர சொல்ல. அப்ப பாருங்க, மூணு தூதர்ல ஒருத்தர் யாரு? ஆண்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இன்னொரு இடத்துல யாக்கோபுடைய ஒரு தூதர் விடிய விடிய சண்டை போடுறாரு, ஆதியாகமம் 32:24. விடிய விடிய போறாரு, அவனோட போறாரு சொல்லி பாக்குறோம். போராடி அவங்க வந்து என்னாச்சுன்னா, யாக்கோபுடைய சண்டை போட்டு இன்னைக்கு ஜெயிச்சுன்னு சொல்றாரு. ஜெயிச்சு என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 24:9 வாசிங்க. சரி இப்ப அது வேண்டாம், 29:30 வாசி. ஆதியாகமம் 32:29-30 ஆதியாகமம் 32:29-30 ஒரு தூது விடிய விடிய போராடி இருக்கிறார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஓசியா 12:4. ஓசியா 12:4. சகோதர சொல்ல, அந்த வசனம் ஃபுல்லா வாசிக்கும் போல 32 அந்த தொடை நரம்பை தொட்ட வரைக்கும் வாசிக்கும்.
அவருடைய போராடுதையில்
பாத்தீங்களா என்னாச்சுன்னா, யாக்கோபுட்டு ஒரு தூதன் வெடி வெடியே சண்டை போறாரு, வீட்டுக்கு அனுப்பல, புடிச்சிட்டு யாகம் விட மாட்டேங்கிறாரு. அப்ப போராடனே தூதர் என்ன சார் சொல்றாருன்னா, சரி நீ ஜெயிச்சப்போ அப்படின்னு சொல்லி தொடையை தொடறாரு. தொடை தொடர்ந்து யாக்கோபுக்கு சுலுக்கிடுச்சு. அப்ப ஒரு தூதன் வந்து ஒரு மனுஷன் போராடி தோப்பாரா? தோக்க மாட்டாரு. இப்ப நம்ம சின்ன குழந்தைகிட்ட சண்டை போறோம், சண்டை போடும்போது குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்ற, நீ ஜெயிச்சப்போ அப்படின்னு சொல்ற. அது போல தூதன் என்ன பண்றாரு, யாக்கோபுட்ட நீ ஜெயிச்சின்னு சொல்லி தொடையை தொட்டார். தொடையை தொட்டதுக்கே நரம்பு சுலுக்கிச்சு யாக்கோபுக்கு. அடிச்சிருந்தா இல்லைங்களா, தாங்க மாட்டார் இல்லைங்களா, செத்தே போயிருவார். சகோதர சொல்ல பாருங்க, தொடையே தொட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயிச்சின் வாயில் செய்ய தொடையை தொடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்து பழைய காலத்து மெத்தடு. ஒரு மல்யுத்தமாக சரி, எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் சரி, ஒரு போட்டியா இருந்தாலும் சரி, ஜெயிச்சவங்க என்ன பண்ணா தொடையை தட்டுவாங்க. பாத்தீங்களா பழைய சினிமாலாம் காட்டுவாங்க, தொடையை தட்டி தான் வந்து எப்படின்னு ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சார். அது தொடை தட்டுற பழக்கம் வந்து ஒரு ஜெயிச்சதுக்கு அடையாளம். செய்கையில பேசுவாங்க, தொடையை தட்டி பேச செய்கையில பேசுவாங்க. பாத்தீங்கன்னா யா இது ஆபிரகாம் கூட தன்னுடைய ஊழிக்காரன்ட்ட வந்து தன் மகன் ஈசாக்கு பெண் பாக்க அனுப்பும் போது சத்தியம் பண்ண சொல்றாரு. அப்ப கூட எலியேசர் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாம் தொடையில தான் கை வச்சு சத்தியம் பண்றாரு, செய்கிற தான் பண்றாரு. ஆதியாகம 24:9 வாசி, ஆதியாகம 24:9. பதிலா அப்ப தொடையில தான் சத்தியம் பண்ற பழக்கம் அப்ப இருந்துச்சு. செய்கையில பேசுவாங்க, வார்த்தையில பேசுறது செய்கையில பேசுவாங்க. அப்படின்னா யாருக்கு தெரியக்கூடாது. இப்ப வந்து நான் வந்து சத்தியமா சொல்றேன்னு சொன்னா நாலு பேர் கேட்டுவாங்க, ஏதோ பேசி சத்தியம் பேசிட்டாங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க இல்ல. அதனால ஆக்சன் இல்ல நம்மள, அதுதான் கை மாதிரி காலங்கள் மாறி மாறி எப்படி இருந்தா கண்ணுல ஜாட் நான் பாத்துட்டு போகிறது இல்லீங்களா. ஏன்னா பக்கத்துல இருக்கு தெரியக்கூடாதான் அப்படின்னா என்னத்தை அப்படின்னா நான் பாத்துட்டு செய்கையில பேசுற மெத்தட் இருந்துச்சு. சகோதர சொல்ல இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுவாங்க, ஆடு மாடல விற்பாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ரேட் வாயில பேச மாட்டாங்க, கையில துண்டை போட்டுட்டு கையில வேலை கை விட்டு, ரெண்டு பேரும் கை விட்டுவாங்க. விற்கிறவரும் வாங்குறவரும் கை உள்ள விட்டுருவாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு ஆடிட்டே இருப்பாங்க. ஆடிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஆள முடியாதுன்னாரு, இன்னும் சேர்த்து வாங்கினார். இன்னும் அதுனா விரல் பிடிக்கிறது, இந்த விரல பிடிச்ச ஒரு ரேட்டு, இப்படி பிடிச்ச ஒரு ரேட்டு, இப்படி பிடிச்ச ஒரு ரேட்டு, உள்ளுக்குள்ள மாறி மாதிரி விரல் பிடிப்பாங்க. அவர் ஒரு விரல பிடிச்சா முடியாதுன்னா ரெண்டு விரல இப்படி மாறி மாறி பிடிப்பாங்க. பிடிச்சு வரும்போது ஒருத்தர் துண்ட ஊதி தோரணை போட்டு போ வியாபாரம் கிளம்பிடுறாரு. திருவாரு பிடிச்சி திரும்ப கையில துண்டை போட்டு கை உள்ளிட்டு இப்பாச்சும் வாய இன்னும் மேலே ஏறி வாடார். இன்னொரு வரல சேர்த்து பிடிச்சு சைட்டாங்கன்னு ஒத்துவாங்க. இவங்க வியாபாரம் பண்றது வந்து பக்கத்துல தெரியக்கூடாது. இந்த செய்கையில பேசுற மெத்தட் வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. அது போலதான் தொடையில தொட்டார் யாக்கோபு, தொடை தொட்டுமே தொடை நரம்பு சுலுக்கிச்சு அப்படின்னு சொல்லி பாக்குற அன்பாந்த சகோதர சொல்ல. இப்படி வந்து தூதர்கள் மனுஷனை பார்க்க வர பழக்கம், மனுஷனை பார்க்க வரும்போது மனுஷனதான் மாறுவாங்க. எப்ப மனுஷனை தூதர்கள் பார்த்தாலும் மாம்சில மனுஷனா மாதிரி பார்ப்பாங்க, ஆவியில் வந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம சினிமாலும் சரி கற்பனையும் சரி எப்படி நினைச்சுக்கோன்னா, வெள்ள கலர் ரக்க வயசு நிப்பாரு நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்படி வர மாட்டாங்க, மனுஷனா மாறிதான் தூதர்கள் வந்து மனுஷனை பார்க்க மீட் பண்ண வருவாங்க. சகோதர சொல்ல இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனாலதான் என்னாச்சுன்னா, திருமண வசனம் ஆதியம் 6:2-4 வசனம் வாசி, 1-4 வரைக்கும் வாசி.
மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
மனுஷனோட நீ போராட முடியாது, அவன் இருக்க போற நாட்கள். ஏன்னா பூமிக்கு வந்துட்டு போன தூதர்கள் மனுஷ குமாரத்தின் சௌந்தர்யம் கண்டு அவளை திருமணம் செஞ்சுட்டு இங்க செட்டில் ஆயிட்டாங்க. சகோதர சொல்ல இப்படி செட்டில் ஆகணும்னு என்னாச்சுன்னா, புது இனம் நெப்லிங்ஸ் உருவாயிட்டாங்க இல்லீங்களா. உருவாகும் போது இவங்க வந்து நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதர சொல்ல தேவன் என்ன நினைச்சாருன்னா, இவங்க மனுஷன் வச்சு தன்னுடைய சாயல உண்டாக்கி மனுஷன் பூமி நினைச்சாரு, பூமி நல்லா இருக்குன்னு நினைச்சாரு. ஆனா இது வேற மாதிரி போயிடுச்சு. சகோதர சொல்ல இவங்க இந்த ராட்சசர்கள்லாம் பாத்தீங்கன்னா புராண கதையில நிறைய வராங்க, கிரேக்க புராண கதைகள், ஜப்பானிய புராண கதைகள்லாம் வராங்க. இப்பெல்லாம் நாமளும் பார்த்திருக்கோம். தேவன் வந்து முதலாம் உலகத்தில் வந்த ராட்சசர்கள் நாம் பார்க்கணும்னு சொன்னா ரெண்டாம் உலகத்துல வச்சிருக்கிறாரு, அவங்களாம் வச்சிருக்காரு. யாராரு பாத்துக்கு ராட்சசர்கள் பாத்திருக்கீங்களா? ராட்சசர்கள் பாத்திருக்கீங்க, எல்லாருமே பார்த்திருக்கீங்க, டெய்லி கூட பார்த்திருக்கீங்க. ராட்சசர்கள் இருக்காங்க யாருன்னா, அந்த ரோடு ஓரத்தில் உட்கார்ந்துருக்காங்க முனியப்பன், பெரிய பெரிய சிலை இருக்கிற ஐயனார் அப்பன் முருகப்பன், அவர் தான் ராட்சசர்கள். கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு போலீஸ்கார மாதிரி மகுடி இல்லாம சின்னதா இருப்பான், அது நாமங்க புரியுதுங்களா. இப்படிதான் இருந்தது ராட்சசர் நம்ம இப்படிதான். சௌரஸ் இல்ல. இப்ப பாருங்க இந்த மாதிரி அந்த மாதிரி உருவம் உட்காந்துக்கிற ஒரு எதிர்த்து நடந்த அப்படின்னு நினைச்சுப்பாருங்க. எல்லை பாதுகாவலன்னு வச்சிருக்கோம். ஒரு ஒரு நாள் உட்காந்துருக்கிறது பெருசா எடுத்து அடைச்சிட்டு இருக்குது. அது மாதிரி சில ஊர்ல பார்த்து நாலு பேர் உட்காந்துருக்காங்க, உட்காந்து பேசவே மாட்டோம், உட்காந்த மாதிரி இருக்காங்க. மின்னல் அடிச்சா கூட இடத்தோட நவர மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்து சின்னதா ஊஞ்சல் தூங்கிட்டு இருக்கோம். இதுல உட்கார முடியுமா, அவரு ஆட முடியுமா? நைட் வந்து அது ஆடு வரா இல்லைங்களா, அது ஆடுவோம் சொல்றாங்க. ஜனங்க வந்து நடுங்குவாங்க, அவங்கள பார்த்து நடுங்குவாங்க. அந்த பக்கம் கிராஸ் பண்ணா கூட அந்த பக்கம் திரும்பிட்டு காப்பாடி போட்டுருவாங்க பயத்துல. ஆனா அடிச்சிடும், முனி அடிச்சிடும் சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா. ஏன்னா உருவம் அப்படி இருக்கு, பீசெல்லாம் பெருசா வச்சுட்டு கத்தி பாத்துட்டு கண்ணை திறந்த சிமெண்ட்வே சிமெண்ட் கத்து அப்படியே திறந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. சவரச பார்த்தா முனி அடிச்சுட்டு பயப்படுவாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த அந்த பக்கத்துல போது நடுங்கின ஜனங்கள் இப்ப என்ன பண்றாரு, தேவன் ரெண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெண்டாம் உலகம் முடிவுக்கு வந்துச்சுட்டோம். இப்ப தேவன் வந்து ஓகே எல்லாம் பாத்துட்டீங்கல்ல, இனிமேல் எடுத்தலாம்னு சொல்லி ஆர்டர் போட்டாரு. இப்ப என்ன எந்த மனுஷன் பயந்தானோ அந்த மனுஷனே இடிக்கிறான் பாருங்க. ரோடெல்லாம் பெருசு பண்ணி இடிக்கிறாங்க இல்லைங்களா, அப்படியே புல்டோஸ் வந்து டம்மு இடிச்சோடனே எல்லாம் திக்கு திக்குன்னு விடுறாங்க. பின்னாடி ஒருத்தர் விடுறாரு, ஒருத்தர் குப்பை கொள்ளுறாரு, ஒருத்தர் சைடு வருவோம், ஒரு தலையை திருப்பி அங்க வச்சு அங்க கும்பிட்டு இருக்கிறாரு, அந்த தலை திட்டு வெளியே நிறுத்துறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி அந்த ராட்சசர்கள் வந்து அப்படி இன்னைக்கு வாழ்ந்தாங்க, ராட்சசர்கள் வாழ்ந்த உலகம் இல்லைங்களா. அது மாடல் தான் வச்சிருக்காரு, நம்ம எல்லாம் பாக்குறது மாடல் தேவன் வச்சிருக்காரு, இன்னைக்கு வச்சிருக்காரு. இனி எல்லாம் போக எல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாமே மாறிடு அன்பாந்த சவர சொல்ல. இப்படிதான் ராட்சசர்கள் வந்து பூமியில இருந்தாங்க. இருக்கும்போது அந்த பூமியில என்னச்சுன்னா பாவம் பெருக ஆரம்பிச்சது. என்ன மாதிரி பாவம் செஞ்சாங்கன்னா ரொம்ப அருவருக்கத்தக்க பாவம் செஞ்சாங்க மனுஷன். மனுஷக்கு மாத்திர சுவாபப்படி அனுபவிக்காமல் வேற மாதிரி அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. ஆணோடு ஆண், மிருகத்தோடு சேர்றது, இந்த மாதிரி அருவருப்பான பாவம் இருந்துச்சு. அது வசனத்துல வாச்சிங்கன்னா ரோமர் 1 27 திருமணம் செஞ்சுக்கலாம் முதலாவது இருந்துச்சு. சோதகுமாரோட அதே பழக்கம் தான் இருந்துச்சு. அதனால தேவன் வந்து அக்னியை வர வச்சு சோதகுமார் அழிச்சது. தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பழக்கம். நம்ம இந்தியாவில் கூட கேட்டாங்க, ஆண் ஆண திருமணம் செஞ்சுக்கலாம், அது கொடுத்த என்ன தப்பு, எங்களுக்கு சுதந்திரம் பாதிக்குதுலன்னு கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஓகே பண்ணிக்கோங்க இருந்துச்சு. ஒன்னு பார்லிமெண்ட் என்ன பண்ணனா, என்ன பண்றீங்கப்பா, நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, கெட்டு சீரழிஞ்சிடும், அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுட்டாங்க. அதனால அப்படி நிறுத்தி வச்சிருக்குதுங்க. அதனால இல்லைன்னா இன்னைக்கு இங்கே மாறி இருக்குங்க. எல்லாம் போராட்டமே பண்ணாங்க, நாங்க ஆண் ஆணுக்கு, ஆனா இங்கிலீஷ்ல யாரும் கல்யாணம் பண்ணுவோம், ஆண் ஆண் கல்யாணம், பெண்ணு பெண்ணோட கல்யாணம் பண்ணிக்கோ, அது எங்கிலீஷ்ல போராட்டம் பண்ணாங்க அவங்க எல்லாம் சகோதர சொல்ல. இதெல்லாம் அமெரிக்கா வந்து சாதாரணமா இருக்குது, பர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். இது பாத்தீங்கன்னா நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷனுக்கு மட்டும் நாட்டில் நடக்கிற ஏற்கனவே இருக்குங்க, வசனமே இருக்குது. அதுல அதனால நடந்துட்டு இருக்குது. லூக்கா 17:26 வாச்சு. லூக்கா 17:26 வசனம். பாத்தீங்களா, நோவா காலத்தில் நடந்தது போல இயேசுடைய மனுஷக்கு முன்னாடி நாட்கள் நடக்கும், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பூமியில அந்த பழக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி அந்த பாவம் வந்து பழகி பெருகிச்சு. பாத்தீங்கன்னா சோதர்குமார் அடிக்கிறதுக்கு போறாங்க ரெண்டு தூதர்கள். ரெண்டு தூதர்கள் மனுஷனா மாறி போனா எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க, ஆண்களா தான் போயிருக்காங்க இல்லைங்களா. ரெண்டு பேர் அழிக்க போகும்போது அந்த சோதர்குமார் வந்து இந்த பாவத்தோட மூழ்கி இருந்துச்சு. அந்த ஜனங்க பார்த்து ரெண்டு ஆண்கள் அழகா போறத பார்த்தோன்னு என்ன பண்றாங்கன்னா, யாரும் கூட்டு ரெண்டு பேரும் வந்து வெளியூடு நம்ம கூட சேரணுன்றாங்க, பாவம் செய்து கேட்கறாங்க. வாலிபர் போது கிழவர் வரைக்கும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க, அந்த வீட்டை ரவுண்ட் பண்ணிட்டு அவன் வெளியூடு வெளியூடு தகராறு பண்றாங்க. அப்பதான் லோத் என்ன பண்ணா, தன் மன பிள்ளைகளை வேணா அனுப்புறேன், நீ அவன் தொடாத அப்படிங்கிற இந்த வசனம் வாசிச்சீங்கன்னா ஆதியாமம் 19:4-5 வசனம். ஆதியாமம் 19:4-5 வசனம்.
அவர்களை
அறியும் படிக்க அவர்களை எங்களிடத்தில்
வெளியே கொண்டு வா என்றார்கள்.
வெளியில் கேட்கிறாங்க, சகோதர செய்த பாவம் வந்து முதலாம் உலகத்துல வந்து இருந்தது. அன்பான சகோதர சோழ, இது தேவன் ரொம்ப அருவருக்கிற பாவமா இருந்துச்சு. அதனால தேவன் பார்த்து பூமி எப்படி சொல்றாருன்னா, பூமியை பார்த்து தேவன் சொல்றாரு ஆதியாகமம் 6:11-12.
அதனாலதான் என் ஆவியோட போராட முடியாது.
நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல, பூமி பூமி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாத்தீங்களா, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். அதனால அழிக்கப்போ, இன்னிலிருந்து 120 வருஷத்துல முழு மனு குலத்தின் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றத பாக்குறான். மத சகோதர சொல்ல அப்படி சொல்லும் போது இப்ப நோவாவுடைய ஃபேமிலி மட்டும் ஏன் தேவன் காப்பாற்றணும்? இது பார்சியாலிட்டி பாக்குற மாதிரி இருக்குல்ல. ஒன்னா எல்லாத்தையும் கொள்ளுங்க, முதலாவது எல்லாத்தையும் கொண்டு நோவை மட்டும் காப்பாற்றணும், அவர் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றணும். அப்ப மற்ற ஜனங்களே அந்த மாதிரி நீங்க இறக்கும் காமிச்சு காப்பாத்திருக்கலாமே, ஏன் எல்லாம் தண்ணியில் அழிக்கணும் அப்ப அப்படின்னு பார்த்தா, நோவோடைய ஃபேமிலி ஏன் தேவன் காப்பாற்றினு பாத்தீங்கன்னா, அன்பாங்க சோறு சொல்ல அந்த ராட்சசோட ரத்தம் கலக்காத குடும்பமா இருந்தாங்க அவங்க. புரியுதுங்களா, எல்லாரும் ராட்சசோட ரத்தம் கலந்துருச்சு, இந்த குடும்பத்துல ராட்சசர் கலக்காது இருக்கிறாங்க. அதனால தேவன் இந்த குடும்பத்தை வச்சு அடுத்த உலகம் ரெண்டாம் உலகத்தை வந்து கொண்டு வந்த லட்சம் பிளான் பண்ணார். ஆனா ராட்சசர் கலக்காத ஒரு குடும்பத்தை கண்டுபிடிச்சா அது நோவா அப்படி ஃபேமிலி. அந்த குடும்பத்தை வச்சு என்ன பண்ண, நோவாட்ட போய் சொல்றாரு இந்த பூமி நான் முடிக்க அழிக்க போறேன், 120 வருஷத்துல அழிக்க போறேன், நீ என்ன ஒரு பெரிய பேலையை கட்ட அப்படின்னு சொல்றாரு. நோவா வந்து அந்த முதலாம் உலகத்து ஜனங்களை ரிலேஷன் தான் இருப்பாங்க, அவங்களோட பேசியிருப்பாரு, தேவனுடைய வார்த்தை சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து மழை பெய்யும் தண்ணி வந்து அழிக்க போறேன் தேவன் சொல்றாருன்னு சொல்றாரு. ஏன்னா அதற்கு மழையே பூமியில பெஞ்சதே இல்லை, முதலாம் உலகத்துல மழையை பார்த்ததே கிடையாது, மழை பெஞ்சதே கிடையாது. வசனத்தை வாசிங்க, அது கூட வசனத்துல வாசிக்கலாம், ஆதியாகமம் 2:5-6 வாசி. பூமியில மழையே வரல, அப்ப எப்படி செடி கொடி எல்லாம் வளர்ந்துச்சு பூமியிலன்னு கேட்டா, பனி இறங்குச்சு, பனி இறங்கி மூடு பனி எழும்பி பூமி ஈரம் பண்ணி அதுல முளைச்சதா செடி கொடியில. அப்படியே வாசி, இதுலதான் செடி கொடியெல்லாம் வளர்ந்துச்சு, மழை வந்து அவங்க பார்த்ததே கிடையாது. இப்படி இருக்கும்போது அன்பாந்த சகோதர சோழ என்னாச்சுன்னா, நோவாட்ட சொல்லும் போது நோவா வந்து வார்த்தையில பிரசங்கம் பண்ண, அதாவது அன்பாந்த சகோதர சோழ அப்படி கூட பேசல, எப்படி பிரசங்கம் பண்ணாருன்னா, அவர் ஒரு வேலையை கட்ட செய்கையில பிரசங்கம் பண்ணார். போய் மரத்தை அறுக்க வேண்டியது, நீட்டமா அடிக்கிறது, குடும்பமே சேர்ந்து வேலை செய்யறது, நாலு பேர் வந்து என்ன நோவா பண்றேன்னு கேட்டிருப்பாங்க. ஒன்னும் இல்ல, தேவன் வந்து இந்த உலகத்தை அழிக்க போறது சொல்லியிருக்காரு, என்னோட வேலையை கட்ட சொன்னாரு, நான் கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அப்படி பிரசங்கம் பண்ணாரு. அதான் எப்படி சொல்ற நீதியை பிரசங்கத்தான் நோவான்னு சொல்லப்படுது. 2 பேதுரு 2:5 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்த நோவா முதலான 8 பேரை காப்பாற்று. யார் இந்த 8 பேர் சொல்ல முடியுமா? நோவா, நோவோடைய மனைவி, நோவோடைய பசங்க 3 பேர், சேம், காம், யாப்பே, நோவோடைய மருமகள்கள் 3 பேர், மொத்தம் 8 பேர். இந்த 8 பேர் மட்டும் தேவன் காப்பாத்துறாரு. இவங்க வந்து ராட்சசர் கலக்காத ஃபேமிலியா இருக்காங்க, இங்க 8 பேர்த்த மட்டும் காப்பாத்து. என்ன சொல்றாரு தேவன் சொல்றா, நீ இந்த பேலையை உண்டு பண்ணி அந்த பேலையில உள்ள போயிரு சொல்லி சொல்றாரு. நோவா வந்து தேவன் கட்டளையிட்ட பிரகாரம் ஒரு பேலையை உண்டு பண்றாரு. கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எந்த ஒரு வசதி இல்லாத ஒரு காலத்துல ஒரு பெரிய பேலையை உண்டாக்குனார் அன்பாந்த சகோதர சொல்லு. அந்த பேலையோட சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதோட நீளம் வந்து 300 முழம் சொல்லப்படுது, அது 450 அடின்னு சொல்லி, இந்த அடிக்கணக்கெல்லாம் வேற அடின்னு சொல்லப்படுது. அகலம் வந்து 50 முழம் போது 75 அடின்னு சொல்லப்படுது. உயரம் 30 முழம் போது 45 அடின்னு சொல்லுது. ஒரு கால்பந்து மைதான சைஸ் சொல்றாங்க அந்த பேலையோட சைஸ். பெரிய கப்பல் மாதிரி கட்டிச்சார். ஏன்னா அதுல வந்து எல்லா ஜீவராசியும் ஜோடி ஜோடியா உள்ள வரணும். அது வந்து காட்டுல இருக்கிற மிருகம் இருக்கும், வீட்டில் இருக்கிற மிருகம் இருக்கணும். இப்ப ஆட்டுக்குட்டி உள்ள இருக்கும், சிங்கம் உள்ள இருக்கும், உள்ள விட்ட என்ன அவங்க 2 ஜோடி உள்ள போச்சு, ஒன்னு காணும் தான் தேடும் இல்லீங்களா? இல்ல காட்டு மிருகம் மட்டும் தான் உள்ள இருக்கு, நாட்டு மிருகம் ஒண்ணுமே உள்ள இருக்காது இல்லீங்களா? ஆனப்ப தந்தை ராக பிரிக்கிறார். பிரிச்சு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி எல்லாம் நீ பிரிச்சு வை, இந்த மாதிரி கட்டு அப்படின்னு சொல்றாரு. சகோதர சகோதரில் அதே போல நோவா வந்து ஒரு கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பேலையை உண்டு பண்ணார். உண்டு பண்ணிட்டு இப்ப என்னாச்சுன்னா பேலை டோர்லாம் வச்சாச்சு, கதவுல வச்சாச்சு, வச்சு நம்ம அப்படி பாக்குறாரு, கப்பல் அப்படி பாக்குறாரு, கம்பீரமா கட்டப்பட்டாச்சு. கட்டணும்னு இப்ப என்ன பண்ண போற தேவன் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு காட்டுல இருந்து மிருகமெல்லாம் வெளியே வருது, எல்லாம் ஆடு இது யானை சிங்கம் புலி கரடி எல்லாம் நடந்து வருது, எல்லாம் ஜோடி ஜோடி ஆணும் பெண்ணுமா வருது. ஜோடியா வரும்போது நோவா அப்படியே பாக்குறாரு, என்னது எல்லாம் காட்டுல நேரம் கூப்பிட்டாங்க, எல்லாம் வரிசையா வருது அப்படின்னு எல்லாம் வந்து நோவா நின்றுக்கு போய் என்னாச்சு பேலைக்குள்ள போகுது, எல்லாம் வரிசையா ஜோடி ஜோடி உள்ள போகுது, ஊறுறது பறக்கிறது நடக்கிறது எல்லாமே உள்ள போகுது, வரிசையா ஜோடி ஜோடி ஆணு பெண்ணுமா உள்ள போகுது. உள்ள போகும்போது நோவா வந்து அப்படியே பாக்குறாரு, ஒன்னு தேவன் சொல்றாரு நீங்க உள்ள போ, குடும்பத்தில் உள்ள போங்க, எட்டு பேர் உள்ள போங்க, அவனு உள்ள போனேன்னு நோவா நினைச்சிருப்பாரு, போயிட்டு உள்ள போய் டோர் சத்தலாம் வந்திருக்கிற ஒரு ஆள். அப்போ தேவன் என்ன பண்ணா நோவா சாத்த உள்ள நீ போன இவர் சாத்துறா டோர், இவர் சாத்துற டோர் தானா லாக் ஆயிடுச்சு. ஏன் தேவன் டோரை சாத்தினாரு, நோவா சாத்திருக்கலாமே அப்படின்னா உலகம் அழியும் போது தண்ணியில் அழியும் போது எல்லாரும் உயிருக்கு போராடுவாங்க. அப்ப வந்து நோவா நோவா காப்பாத்து நோவா நீ சொன்னது கரெக்ட் தப்பு, நாங்க பண்ண தப்பு பண்ணிட்டோம், இல்ல மன்னிச்சு நோவா கதத்துன்னு சொன்னா நோவா என்ன சொல்லாரு, மனசு இறங்கிடும், எல்லாம் சொந்தக்கா இருக்கலாம் இல்லைங்களா, எல்லாம் முதலாவது சுத்தி இருக்கும் தான் அப்படி கூட நோவா வந்து நல்லா அப்பயே சொன்னேன், எங்கேயே என் பேச்சு கேட்டீங்க, வாவா இப்பெல்லாம் உணர்ந்தீங்களான்னு சொல்லி திறந்து விட்டுறாரு, எல்லா ராட்சசும் உள்ளே இருந்துருவாங்க, அது முடிஞ்சு போச்சு ரெண்டாவளவும் காலி இல்லைங்களா. ஆனா தேவன் என்ன பண்ணாருன்னா கப்புன்னு அடிச்சிட்டாரு, மௌன நீ தண்ணி வத்துறது தற்க வேதாரு அப்படியே போட்டு அடிச்சு முடித்தாரு. சகோதர சொல்லி என்னாச்சுன்னா நோவாவுடைய குடும்பம் உள்ள இருக்குது, எல்லா மிருகமும் உள்ள போயிடுச்சு. நோவா வந்து மேல போயிட்டு ஒரு சின்ன திறப்பு ஜனவு மாதிரி திறந்து அப்படி பாக்குறாரு, மழை வருதான்னு பாக்குறாரு, மழை வரவே இல்லை. அப்படியே இப்ப கீழே அந்த முதலாம் உள்ள ஜனங்களா நோவா போய் சிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா, நோவா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கா, மழை வரும் நாங்களாம் சாவரம் நீ நல்லா இருக்கேன், ஓகே ஓகே நீ நல்லா இருந்தவாட்டு கிண்டல் அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. நோவாக்கு ஒரு சேமா அந்த கஷ்டமா நம்ம சரியா தான் பண்ணணுமா, பேசுனது தேவன் தான் பேசினாரா, நாம இவ்வளவு பேச கட்டிட்டு எல்லாம் உள்ள வந்து போந்துட்டோமே. இப்ப அந்த படம் காமிச்சாங்களா, அதாவது நம்ம டிவிலயும் சரி அந்த சிடிலயும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுப்பாங்க, அவ்வளவுதான், ஃபுல்லா டீப்பா கிடைக்காது, ஓரளவுக்கு அவங்க கெஸ் பண்ணி படிச்சு எழுதுகிறது அப்படியே படமா எடுப்பாங்க. இன்னும் அதெல்லாம் கற்பனை, இவங்களே உருவாக்குறது பைபிள் அப்படிலாம் கிடையாது, நோவாக்குல அதெல்லாம் அதுல இவங்களே உருவாக்குற கற்பனை கிடையாது. பிசாசுடைய மீடியா தான் டிவி சினிமா அவங்க கையில இருக்கு, பிசாசுடைய கையில இருக்கு, அவங்க அந்த தந்தை மாத்திடுவோம். சகோதர சோழ சத்தியம் தான் உண்மை, வசனமே சத்து, பைபிள் என்ன சொல்ல அந்த சத்தி. அப்படி இருக்கும்போது என்னாச்சு, நோவா போய் உள்ள போய் பார்த்துட்டு மழையே வரல, சரி ரெண்டாம் நாள் மழை வரல, ரெண்டாம் நாள் பாக்குறேன் ரெண்டாம் நாள் மழை வரல, மூணாம் நாள் வெயிட் பண்ண மூணாம் நாளும் மழை வரல, நாலாம் நாள் மழை வரும் போது நாலாம் நாளும் மழை வரல. அங்க இருக்க என்ன சொல்லிருப்பாங்க, சுத்தி இருக்குல்ல எப்படி சிரிச்சிருப்பாங்க, நோவா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா மிருகம் கத்திட்டு இருப்பாங்க இல்லீங்களா. நோவா அப்படி பார்த்தா எவ்வளவு ஸ்மெல் இருக்கு உள்ள, ஒண்ணுல ரெண்டு ஆடோ மாடோ ரூம்ல விட்டு கதை நம்மளே விட்டு கவசம் செஞ்சுட்டாங்கன்னா இருக்கும், உள்ள இருக்க முடியும், நம்ம ஆடு மாட்டோட இருக்க முடியுமா, அது உள்ள எல்லாம் உள்ளே ஒன் டூ த்ரீ எல்லாம் போயிருக்கும் இல்லீங்களா, நாங்கள போய் இருக்க முடியாது இல்லீங்களா. அப்படி இருக்கும்போது எல்லா காட்டு ஜீவன் நாட்டு ஜீவன் எல்லாம் உள்ள இருக்குது, எல்லாம் ஒரு கிரற முறை கத்திட்டு இருக்குங்க, நோவோட குடும்பத்தை சுத்தம் பண்றதுக்கு நேரம் சரியா இருக்குங்க இல்லீங்களா. சகோதர சோதர இப்படி இருக்கும்போது நோவா எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாரு, எவ்வளவு சாந்தா இருந்திருக்காரு, அப்படியே சகிச்சுட்டு இருந்திருப்பாரு இல்லீங்களா. நாலு நாளாச்சு மழை வரல, அஞ்சு நாளாச்சு மழை வரல, எல்லாரும் சிறு சிறு சிரிக்கிறாங்க, நோவா நோவா நாங்களாம் செத்துட்டு நோவா அப்படின்னா நீ நல்லா இருக்கு, உண்மையில சாவது யாருங்க உள்ள நோவா தான் செத்துட்டு இருக்க இல்லைங்களா. அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு சகோதர. அது போல கிறிஸ்துவாக நாம கூட இயேசு மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம், கற்பனையில ஒரு பெரிய விசுவாசம் கப்பலை கட்டிட்டு இருக்கிறோம். நாம இந்த உலக ஜனங்கள் வந்து நம்மளை கிண்டலும் கேள்வி பண்றாங்க இல்லைங்களா, நம்ம ரோட்ல போகும்போது இப்ப அல்லலிய குரூப் போகுங்கிறாங்க இல்லீங்களா, ரொம்ப கேளுக்கின்ற நம்மளுடைய கப்பல் கூட சேதப்படுத்துறாங்க, இதெல்லாம் அதுக்கு மேட்ச் ஆகுது. அது கூட வசனத்தில் வச்சீங்கன்னா ஒன்னு தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வச்சு, ஒன்னு தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம், நல் மனசாட்சி சில தள்ளிவிட்டு விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார், நம்ம கப்பல் சேதப்படுத்தப்படுது நோவாக்கு நடந்தது போல நமக்கு நடந்துட்டு இல்லைங்களா. சரி, ஆறு நாளாச்சு மழை வரல, ஏழாவது நாள் தான் மழை வருது. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மழை அப்படிதான் ஜனங்க பாக்குறாங்க. மழைன்னா என்னன்னு தெரியாது. அப்படியே மேல அந்த டிசிலிங் அப்படியே தூவிட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே நோவா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. மழை அப்படின்னு பாத்துப்பாரு. முதலாவது ஜனங்களும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஆன்னு பாத்துருப்பாங்க. இன்னும் மேலே வேற மாதிரி இன்னும் வருது அப்படி பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த மழை வர 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 என்னச்சுன்னா தண்ணி அதிகரிச்சுட்டே போகுது. அப்படியே கண்கால அளவு தண்ணி வந்திருக்கு, கீழே தேங்கிருக்கு இல்லைங்களா. அப்போ முதலாவது ஜனங்கள் எப்படி பண்ணிருப்பாங்க, அப்படியே உதச்சு உதச்சு விளையாண்டுருப்பாங்க இல்லைங்களா. அப்ப நோவா அப்படி பார்த்துருப்பாரு, கீழே ஜாலியா இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்புறம் முழங்கால் அளவு தண்ணி வந்துருக்கும், இடுப்பளவு தண்ணி வரும்போது அப்படி டைவெடி டைவெடிச்சு விளையாண்டுருப்பாங்க. அவங்க என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. அப்ப நோவா வந்து நம்ம கீழே இருந்திருக்கலாம் பேசுறேன், நாம இங்க இருக்கிறதுக்கு அவங்க போய் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்லி சும்மா விளையாண்டுருப்பாங்க நோவா அப்படி சொல்லி சொல்லி ஜம்ப் பண்ணிருப்பாங்க. இப்ப ஆத்துலயே குளத்துல டைவடிக்கிற பாருங்க, சத்தம் போடாத டைவடிக்கிறான் ஏ அப்படின்னு டைவடிப்பாங்க. அது போல சொல்லி சொல்லி தான் டைவடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. நோவாக்கு ரொம்ப மனசு கெட்டு போயிருக்கு இல்லைங்களா. அப்ப அப்படியே தண்ணி ஏறிட்டே வருது. அப்படியே நீந்தி நீந்தி எல்லாம் விளையாடுறாங்க, எல்லாம் பயங்கரமா விளையாடுறாங்க. என்னச்சுன்னா தேவன் 40 நாள் தொடர்ச்சியா மழை பெய்ய வச்சுக்கிறாரு. திடீர்னு என்ன பண்ண, வானத்தின் மதகு திறக்கிறாரு. வானத்தின் மதகு திறந்தா தண்ணி தொப்ப தொப்ப தப்பு 40 நாள் நிரம்ப ஆரம்பிது பூமியில. வானத்தின் மதகு திறந்த எப்படி தண்ணி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஃபர்ஸ்ட் பூமி ஃபுல்லா தண்ணியில தான் நினைச்சீங்க. அந்த தண்ணி தான் ரெண்டா பிரிச்சு வானத்துல வச்சாரு. இவன் தண்ணி தந்து விட்டாரு. அந்த தண்ணி வந்து மதகு எங்க வரும், டேம்ல தான் வரும். டேம்ல மதகு தந்து தண்ணி எப்படி அடிக்கும், பீச்சு அடிக்கலைங்களா. அது போல வானத்துல அவ்வளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி திறந்துட்டா எப்படி இருக்கு, தண்ணி பூமியில கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பூமியில இருக்கிற ஊட்டுக்கெல்லாம் புடிங்கி விட்டாரு. அவ்வளவு கொப்பளிச்சு தண்ணி வெளியில வருது. 40 நாள் இரவும் பகல் வந்து என்ன, அவங்க பூமி ஆரம்பத்தில் இருந்தது போல பூமி ஃபுல்லா தண்ணியா மூடிச்சு. தண்ணி ஏற 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 இந்த பேலை அப்படியே உயர ஆரம்பிச்சு. மேல ஆடி 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 அப்படியே மேல போகுது. இவங்க எல்லாம் அப்படியே உள்ள முழுகிட்டே போறாங்க. பாருங்க, ராட்சஸ் எல்லாம் பெரிய உருவமா இருக்கனால தண்ணி எவ்வளவு கொண்டாந்தா, ஒரு மலைகளுக்கு மேல 15 மலை நினைச்சார் தண்ணி. அவ்வளவு தண்ணியை வந்து தேவன் என்ன பண்ணா, பூமியில மலை பெய்யச்சார். அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, இவங்க வந்து பூமியில வந்து போராடுறாங்க, அந்த தண்ணியில வந்து போராடுறாங்க. வசனம் அதுக்கு முன்னாடி 7 நாள் அந்த வாசிச்சு, ஆதி அம்ம 7வது 10வது வசனம் வாசி. ஏழு நாள் சென்ற போது பூமியில ஜலப்புழாய் உண்டாயிடுச்சு சொல்லி பாக்குறோம். அந்த கதவை அடைத்தது கூட யார், தேவனா கதவை அடைக்கிறாரு. பேலுடைய கதவு ஆதி அவங்க 7வது 16வது வசனம். அந்த பேருடைய கதவை சாப்பிட்டு தேவன் இல்லைங்களா. எல்லாமே டீட்டெயில் பைபிள் இருக்கும் சகோதர சொல்ல. அது மட்டும் இல்ல, அந்த மழை பெஞ்சப்ப கூட அவ்வளவு அக்யூரேட்டா டீட்டெயில் கொடுக்கிறார். நோவோட 600வது வயசுல மழை வந்துச்சான். அந்த மாசம் டேட்டு மட்டும் சொல்றாரு. அது வசந்த வாட்சின்னா ஆதி ஆகமும் 7வது 11, 12 அப்புறம் 20வது வருஷம். அதுல 600வது வயதுல மழை வருது. நோவாவுக்கு 600வது வயதாகும் போது 2 மாதம் 17 தேதி. எவ்வளவு அக்யூரேட்டா கொடுக்கிறாரு தேவன். கட்டுக்கதை நீங்க பைபிள்லாம், பைபிள்லாம் உண்மை சத்திய சத்திய வேதம் அது இல்லைங்களா. பாருங்க, நோவோட 600வது வயது 2 மாதம் 17 தேதி. மக ஆழத்தின் ஊற்று கண்களை பிடிங்கி விடுறாரு தேவன். தண்ணி எல்லாம் கொப்பளிச்சு வருது, தண்ணி பூமி
இறப்புது.
வானத்தின் மதகு திறந்துட்டாரு, வானத்தின் மதகளும் திறவுண்டன தண்ணி பூமியில பாய ஆரம்பிச்சிருச்சு. 40 நாள் இரவும் பகலும் பூமியில கண்டினியூ மழை பெய்யுது அப்படி சொல்லி பாக்குறோம். 20 வாசி. மூடப்பட்ட மலைகளுக்கு மேல 15 முறை உயரத்து ஜலம் உயர்த்து. அப்படியே எவ்வளவு தண்ணி சேர்ந்துருக்கோம் இல்லைங்களா. ஏன் அவ்வளவு உயர கொண்டாங்கன்னா, ராட்சசம் நின்னவே ஹைட்டு ஜாஸ்தி, ஈஸியா நீந்து வந்துருவாங்க. நீந்து மலைமலையை நின்று மாவோட பேரை வந்து ஏறிக்கிறாங்க, பாடி பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஆளுங்க. அதனால என்ன பண்ணாரு, மலைக்கு மேல தூக்கிட்டாரு தண்ணி. இவங்க ஏறி கூட நின்று பார்த்தோட முழுகிதான் இருக்கு நமக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாரு சகோதர சொல்ல. தேவன் வந்து அந்த மாதிரி மழை பெய்ய வச்சான்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் வசன வாசிங்கன்னா ஆதி அம்மன் 8வது 13-14 வசனம் வாசிங்க. தண்ணி எப்ப வத்துச்சுன்னு போட்டுக்காரு. 600வது வயசுல மழை பெஞ்சது, 601 வயசுல ஜலம் வந்தது. பாருங்க, ஒரு வருஷம் 10 நாள் கணக்கு. முதல் மாதம் முதலாம் தேதியில 601 வயசு. திரும்பட வசன வாசி,
600
வயசு மழை பெய்யுது, 601 வயசுல பத்து பத்த ஆரம்பிக்குது. அப்பதான் பூமியில தண்ணி வத்துது. நோவா வந்து பூமியில தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. சகோதர சோல இப்ப என்னாச்சுன்னா, தண்ணி ரொம்ப 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 எல்லா தடியில சாகுறாங்க, அழிய ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி ஃபுல்லா மேலே தண்ணி கொட்டுது, கீழே தண்ணி வருது. வேலையை போய் உயரத்தில் உயரமா போயிட்டே இருக்கு, வேலையில சேஃபா போயிட்டாங்க. இப்ப என்னாச்சுன்னா, எல்லாம் நீந்துறாங்க, ராட்சசெல்லாம் தண்ணியில போராடிட்டு இருக்காங்க. எல்லாரும் உயிருக்கு பயந்துட்டு, உயிருக்கு நோவா நோவா சகோதரன் கத்தி இருப்பாங்க, உடகெல்லாம் உடச்சு பார்த்திருப்பாங்க. தெரநோவா தெரநோ இடி இடி நிடிச்சிருப்பாங்க. எங்க போய் திறக்குது, நோவாவே உள்ள போய் உட்காந்து பேசாது. பெரிய மழையா இருக்குது, எட்டி போட எட்டி கூட பார்க்க கூடாது. தேவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு, நம்ம எட்டி பார்த்தோட பிரச்சனை இருப்போம் சொல்லி உட்காந்து. ஏன்னா அவர் அந்த காட்சி அவரே கண்ணு பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஜனங்கள்லாம் சாகிறத பாக்கணும் இல்லீங்களா. அப்ப வந்து தூதல் கூட நீந்திட்டு இருக்காங்க. ஏன்னா பசங்கள்லாம் சாகுறாங்கல்ல, ராட்சசங்கள்லாம், ஆனா அவங்களும் நீந்திட்டு இருப்பாங்க. அப்போ மைண்ட் வந்து ஈவல் தாட் உள்ள வருது. என்ன வருதுன்னா, ஏய் நீங்க என்ன நீந்துறீங்க, உங்களுக்கு தான் இன்னொரு வல்லம் இருக்குல்ல, நீங்க பறக்கலாம். வேற சரீரம் இருக்குது, ஆவின் சரீரம் இருக்குது, நீங்க தண்ணியில போராடிட்டு உயிருக்கு, நீங்க அப்படி ஆவி சரீரத்தை பறந்துருங்க மேல அப்படின்னு ஒரு ஐடியா வந்த உடனே உடனே தூதர்கள், எஸ் ஆமா இல்ல, நமக்கு வேற ஒரு சரீரம் இருக்கு, நம்ம பல்லவம் வாசியாச்சு, நம்ம அப்பதான் பல்லவம் நினைப்புறது உங்களுக்கு. இப்ப நம்ம நின்று பல்லவம் போயிடலாம்னு சொல்லிட்டு உடனே ஆவின் சரீரத்துல மாதிரி எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. மேல நல்லா தண்ணியில நல்லா பறக்க, மேல தூதர்லாம் மேல பழைய மாதிரி கிளம்புறாங்க. இது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப மாப்பிள்ளைங்களா வருவாங்க, பூமிக்கு போன கல்யாண மாப்பிள்ளைங்களா வருவாங்க மேல. அப்படியே தேவன் பார்த்துட்டு பாத்துக்க மாட்டாங்க, அப்படியே பாத்துக்காது. இப்ப நம்ம காதுல வந்து எறும்பு பூந்தின்னு வச்சோல, நம்ம என்ன பண்றோம், தண்ணி ஊத்திட்டு பார்த்தா எறும்பு மேல வரும் இல்லைங்களா. அப்ப பாரு எறும்பு வெளியே வரும் பாரு, பாத்துட்டே இருக்கலாம். அது போல தண்ணி ஊத்துனா பறக்கு மேல வராங்க, வேற தேவன் கிட்ட வராங்க, எல்லாம் மேல வந்துருக்காங்க. இங்க வந்து இதையும் கெடுத்துருவாங்க, பலவத்தையும் கெடுத்துருவாங்க. இவங்களை வந்து இங்கேயும் விடாதீங்க, ரிட்டர்ன் தண்ணி ஊத்து கீழே போய் திரும்ப பூமியில பழைய மாதிரி செட்டில் ஆயிடுவாங்க. அதனால பூமி கட்டுறோம். அதனால என்ன பண்ண, கீழே போகக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது. என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே மத்தியில வரட்டு, பாதியில் வரட்டும், மத்தியில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களை அப்படி சொல்லிட்டேன். இப்ப என்ன, அப்படியே பறந்து அப்படியே மேல வராங்க. அப்படியே மேல வரும்போது தேவன் என்ன சொன்னா, பல்லவத்தின் சேனை அனுப்புறாரு. அங்க ஒரு படை இருக்குல்ல, பல்லவத்தின் சேனை, அது அப்படியே கீழே இறங்குது. கீழே அப்படியே மத்தியில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மேலேயும் போக முடியாது, கீழே வர முடியாது, அப்படியே அரெஸ்ட், அப்படியே தொங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதாளத்துக்கு என்ன பேர்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லும் போது 2 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனம், முதல்ல பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கல் கட்டி, ஸ்பேஸ் எல்லாம் இருட்டில் தான் இருக்கு, இருட்டு காரியம் இல்லைங்களா, இருட்டில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அந்தகார சங்கல் கட்டி நரகத்திலே தள்ளி, இந்த நரகம்ன்றது என்னன்னா பாதாளம்னு ஒண்ணு, தமிழ் மொழி பெயர்ல பாதாளம்னு, கிரேக்க மொழி மூலப்பெயர் வந்து டாட்டோருன்னு அர்த்தம். டாட்டோரு அப்படின்னா ஒரு இடத்துல தான் பைபிள் வந்து டாட்டோருன்ற வார்த்தை, பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னா கால் மிதிக்காத தொங்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல அர்த்தம். இப்ப நம்ம பாதாளம் நமக்கு எதுக்குன்னா, பாதத்துக்கு கீழே இருக்கிறாங்க பாதாளம், நம்ம காலு கீழே தான் பாதாளம், பூமிக்குள்ள போயிடுச்சு. தூதலுக்கு பாதாளம் என்னன்னா, மேல இருக்கிறவங்க பல்லவத்து வாசிக்கிறவங்க, அவங்க தள்ளப்பட்ட நிலை பாதாளம் இல்லைன்னா, அப்படியே விழுந்த மாதிரி நடுவில் தொங்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சகோதரர், டாட்டரு அப்படின்னு சொல்லப்படுது. பாதாளத்திலே கட்டி, பாதாளத்திலே தள்ளிடும் போது அப்படியே பாட்டம்ல பிட்டுன்னு சொல்லும்போது அப்படியே தொங்கிட்டு அப்படியே அரெஸ்ட் ஆயிட்டாங்க. கீழே போக முடியாது, மேலே வரணும், அப்படியே மத்தியில கட்டப்பட்டாங்க. அன்பாத சகோதரர் சொல்ல இந்த மாதிரி தேவன் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இவங்களுடைய லீடர் எங்க இருக்காருங்க, இவர் கேப்டன், அவருடைய பங்கல கூட என்னன்னா மத்திய ஆகாயம் தாங்க, அவர் இருக்கிற கூட ஆகாயம் தாங்க. வசனம் வாச்சிங்கன்னா, எபேசியா 2:2 வாசி, சாத்தா அவங்க இருக்கு, கீழ்படியாத பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிறப்பு. யாருக்கு ஆகாயத்து அதிகார பிறப்பு? பிசாஸ் இல்லைங்களா, அவன் ஆகாயத்தை, அவன் ஆகாயத்தை தான் இருக்கிறான். இப்ப இவங்களும் என்னாச்சுன்னா, ஆகாயத்துல கட்டப்பட்டான், விழுந்து போன தூதர்கள் இல்லைங்களா, அப்படியே கும்பலா கட்டிட்டாரு. இவங்க அங்க இருந்துட்டு தான் என்ன பண்றாங்கன்னா, பூமியில போக்கஸ் பண்றாங்க. போக்கஸ் பண்ணி தனக்கு சாதகமா துன்மார்க்கமா யார் பூமி கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கே ஆளுகை கொடுக்குறாங்க. பூமியை வழி நடத்துறது அவங்க அவங்க போக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஆளுகை கொடுக்கணும். பத்து கொலை பொண்ணு அவர் வந்து ராஜாவத்தர் பூமி அந்த மாதிரி ஆளுகை கொடுத்து என்னாச்சுன்னா பூமியில வந்து கெடுக்கிறாங்க. எல்லா பாவம் பூமியில பெருகுது. அதனால அதுதான் வானம் என்னன்னா கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசர். அது யாரும் இவங்க தான் இருக்காங்க, சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்கள். வானம் பூமின்னா கண்ணுக்கு தெரியுற மனிதனோட அரசாட்சி. அப்படின்னா அந்த துன்மார்க்கமான ஜனங்கள் பூமியில வச்சுட்டு அவங்க வேலை செய்யறாங்க. அதான் கண்ணுக்கு தெரியுற மனிதனோட அரசாட்சி. இப்ப வானம்னா அடையாள பாசையில கண்ணுக்கு தெரியுற ஆவிக்குரிய அரசாட்சி, பூமின்னா கண்ணுக்கு தெரிகிற மனிதனுடைய அரசாட்சி. இது நீ மறக்கவே கூடாது. நினைக்கிறேன் சகோதர சொல்ல இப்படி வந்து பூமியில வந்து ஆட்சி செய்யறாங்க. அப்ப தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமியில வந்து நம்மள எத்தனை முறை வருத்தப்பட்டிருக்கோம். மத்தவங்களும் நல்லா இருக்காங்க, நாம வந்து கஷ்டப்படுறோம் நினைக்கிறப்ப இல்லைங்களா. அது காரணம் என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சில எதிரிகள் மேல இருந்து போக்கஸ் பண்றோம். நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. சகோதர என்ன பண்ணுவோம்னா மேல இருந்து ஜனங்களை ஏமாத்திட்டு பிம்பம் காட்டுறாங்க. கீழே பிம்பம்னா லைட் வெள்ளையா வெளிச்சம்னா காட்டுறது. இப்ப நம்ம உட்காந்துருந்தோம்னா திடீர்னு யாரும் வெள்ளையா போன மாதிரி இருக்கும். அதை யாரு யாருன்னு பார்த்தா பயந்துடும், நம்ம ஏதோ உள்ள ஏதோ பேய் பிசாசு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கோம் இல்லீங்களா. திடீர்னு யாரும் வெள்ளையா நின்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திடீர்னு சவுண்ட் வந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு பாத்திரம் தானே டம்னு விடுவோம். திடீர்னு நின்றுட்டு இருப்பான் திடீர்னு ஓடும். ஏதாவது சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேய் பிசாசு இல்லைங்க, தூதர்கள் விழுந்து போன தூதர்கள் சேட்டை பண்ணுவாங்க. ஏமாத்தல் தான். யாருன்னா பயந்த சுவாபம் இருக்காங்க பத்தி அவங்க சும்மா நம்ப வைக்கிறது. இப்ப என்ன செய்ய போயிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னா ஒரு மந்திரத்தை போயிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து அவன் சாமி வச்சு அதை துரத்துவான், மந்திரம் போட்டு துரத்துவான். துரத்தும் போது என்னன்னா போயிடுச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், அந்த சாமி நம்ப ஆரம்பிச்சு அவன் ராஜ்யம் இன்னும் கட்டப்படுது இல்லைங்களா. இந்த மாதிரி சில வேலையெல்லாம் அந்த விழுந்து போன தூதல் வச்சு சாத்தன் பண்ணிட்டு இருக்கிறான். சகோதரர் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வசனம் எங்க வந்து நமக்கு எதிராக செயல்படுறது. எபேசிய 6:12 வசனம் வாசி. நமக்கு யாரோட போராட்டம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனை பெரிய படையே இருக்குது. அவங்களோட நமக்கு போராட்டம் இருக்குன்னு கத்திரே சொல்றாரு. ஆனா பயப்பட வேண்டாம், நான் ஒன்று விலகுவதும் இல்லை, தேவன் நம்ம கூட இருக்க. தேவனுடைய ஜனங்களை யாராவது டச் பண்ணா உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் அப்படி சொல்றாரு. இதோட வேற என்ன பெருசு சொல்றேன், ஒரு கண்ணை தொட்டா எப்படி இருக்கு, நம்ம கண்ணை ஒருத்தர் தெரியாது கண்ணன் தொட்டு தொட்டுதான் கட்டுமான சண்டை பெற மாட்டேன் இல்லைங்களா. அப்புறம் தேவனுடைய கண்ணை தொடர்ந்து சமங்க நம்ம யாரா டச் பண்ணா. அதனால பூமியில சில கஷ்டங்கள் பாடுகள் நமக்கு வந்தா கூட அது தேவன் அனுமதி கொடுத்துதான் நம்மள்கிட்ட ஏதோ ஒரு குணலட்சத்துக்கு கொண்டா ட்ரை பண்ணாரு. வேற ஒன்னு இல்லை, நம்மள்கிட்ட ஏதோ சில இதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா தேவன் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டாரு. தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு சில பயிற்சி கொடுக்குறாரு. பூமியில இருக்கும் போது அதை சரி பண்றாரு, பயிற்சி கொடுத்து அவங்க தகுதி பண்றாரு, பரலோகத்துக்கு தகுதி பண்றாரு. வேற ஒன்னு இல்லை. ஆனா இதை பார்த்துட்டு நீங்க பயந்துடக்கூடாது. தேவன் நம்மளை கைவிட்டாராட்டுகிறது, தேவன் நம்ம கஷ்டப்படுறோம்னா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தேவன் உங்க கூடயே இருக்காரு, நம்மளோட கைவிடுறதுல ஒருபோது நம்ம எந்த ஒரு அசுத்த சக்தி நம்ம தொட முடியாது. இந்த பிம்பம் காட்ட தூதரம் நம்மள்கிட்ட வர முடியாது. இஸ்ரேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, பில்லிசுனே எதுவுமே கிடையாது இல்லைங்களா. ஏன்னா இஸ்ரேல் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலா இருக்கு நம்மளாம் இல்லைங்களா. அதனால வந்து நம்ம எதுக்கு சொல்றேன்னா சத்தியம் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நீங்க தெளிவா இருந்தா தான் நாளுக்கு நீங்க சத்தியம் சொல்றது சரியா இருக்கு இல்லைங்களா. நீங்க தெளிவா இருந்த சத்தியத்துல சகோதர சொல்ல இப்படிதான் வந்து என்னாச்சுன்னா வானமுள்ள உள்ள பொல்லாத ஆவிகளின் சேடைகளும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த சேடைகளை தான் என்ன பண்றாங்கன்னா பிசாசு அவங்களும் கடவுளை கும்பிட வச்சுட்டாங்க. நீ கும்புறாங்க இல்லைங்களா, 30 கோடி தேவர்கள் கும்புறாங்க இல்லைங்களா. அவங்க எங்க இருக்காங்க மேலே பாரு, 30 கோடி தேவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது பாரு மேலதான் இருக்காங்க இல்லைங்களா. சகோதர சொல்ல இதெல்லாம் வந்து சாமியை கும்புறாங்க எல்லாரும் அன்பாந்த சகோதர சொல்ல இதெல்லாம் பிசாசுடைய விழுந்து போன தூதருடைய வேலை. இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்ல. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர் இல்லைங்களா, நம்ம கூட பெரியவர், நம்ம எதுக்கு கவலைப்படுறதில்ல. அன்பாந்த சகோதர சொல்ல இப்படிதான் பார்க்கும்போது முதலாம் உலகம் வந்து என்னாச்சுன்னா தண்ணியில அழிஞ்சது. இப்ப என்னாச்சுன்னா தண்ணி வந்து வத்துது. இப்ப தண்ணி வந்து வத்துனோடனே பேலை அப்படியே ஆடி 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 ஒரு மலை மேல வந்து இறக்குது. இப்ப என்னச்சுன்னா நோவா வந்து குடும்பம் வந்து டோர் திறந்துச்சு. இப்ப நோவோட குடும்பம் வெளியே வராங்க, 8 பேர் வராங்க. இப்ப இது இந்த உலகம் வந்து 2வது உலகம். இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது, எல்லாம் செத்துட்டாங்க. இந்த 8 பேர்ல தான் உலகம் பழகி பெருகணும் இல்லீங்களா. உலகம் 8 பேர், அதுல இருக்கிற ஜீவராசிகள் ஜோடி ஜோடியா உள்ள போச்சு. அதுல தான் விலங்குகள் பறவைகள் உருவாகும், எல்லாம் உருவாகும். இப்படி பரப்போதீங்க. இப்ப நோவோடைய பசங்க 3 பேர், சேம் காம் யாப்பேர், 3 பசங்க தான். ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜனமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. வெள்ளக்காரங்க எப்படி இருக்காங்க, பிரிட்டிஷ்காரங்க வெள்ளக்காரங்க நல்ல கலரா ஹைட்டா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீக்ரோஸ் எப்படி இருக்காங்க, கருப்பா இருக்கிறாங்க, பயங்கர கருப்பா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனா ஜப்பான் இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்ட மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லீங்களா, சிங் சாங் சூன் பேசிட்டு இருப்பாங்க இல்லீங்களா, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க சரிங்களா. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அப்ப இந்த மூணு பசங்களும் இவங்களாம் வந்திருக்கோம். அப்ப வெள்ளக்காரங்க யாருடைய பையன், சேம் சந்ததியா, காம் சந்ததி, யாப்பே சந்ததியா, சைனாக்காரன் ஜப்பான்ல யாருடைய பசங்க, நீக்ரோஸ்ல யாருடைய பசங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பசங்களும் யாருடைய பசங்க, யாருடைய சந்ததி வந்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் வேணாங்களா. சரி நமக்கு அது வேணா விடுங்க, நம்ம இந்தியர்கள் யாருடைய பசங்க, சேம் சந்ததியா, காம் சந்ததியா, யாப்பே சந்ததியா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறீங்களா நாம யாருடைய பசங்க தெரியுமா. அடுத்த வாரம் பார்க்கலாம். இது இரண்டாம் உலக சப்ஜெக்ட்ல இந்த பாயிண்ட் ஓபன் ஆகும். பொறுமையை கேட்டவங்க தேவன் தான் சொல்றேன், வீட்டில் போய் சப்ஜெக்ட் படிச்சு பாருங்க, தேவன் தான் வழிநடத்து வர.